ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ ಪರಾಂಕುಶ ಮುನಿಂ ಪ್ರಣದೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ಕಂಸಚಾಣೂರಮರ್ಜನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ.
ಪೂಮಣ್ಣುಮಾದು ಪೊರುಂದಿಯ ಮಾರ್ಬನ್ புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் எண்ணிசை பாடித்திரிவனே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. ಸರ್ವತ್ರ ರಾಮಾನುಜ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ರಾಮಾನುಜ. ಪುಂಡಲೀಕ ಸಾರೀಕ ಭಕ್ತನಾಹಿ ಪಂಡರಿ ಸಾರೀಕ ಕ್ಷೇತ್ರನಾಹಿ ವಿಠೋಭ ಸಾರೀಕ ದೇವನಾಹಿ ತುಕಾರಾಂ ಸಾರೀಕ ಸದ್ಗುರು ನಾಹಿ ಪುಂಡಲೀಕ ವರಧಾ. ಭಗವಾನ್ நம்ம எல்லாரையுமே வைகுந்தத்தை அடையறதுக்கான காரியங்களை பண்றதுக்காகத்தான் மனுஷர்களா ஒரு ஜென்மா கொடுத்திருக்கான். நமக்கு கிடைச்ச வாழ்க்கை திரும்பவும் நம்முடைய வீடான வைகுந்தத்துக்கு போகிறதுக்கான வழிய தீர்மானம் பண்ணி அதுல பிரயாணம் பண்றதுக்காகத்தான். அதுதான் நம்முடைய ஒரே லட்சியம். இங்க இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துடணும், அதற்குள்ளே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்ற போலே பரமபதமாகிய வைகுந்தத்தை அடையணும். அந்த வைகுந்தத்தை அடையறதுக்கு காலம் இப்படி போகணுமா, காலக்ஷேபம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. அந்த காலக்ஷேபம் காலத்தை நல்ல வழியில விரயம் பண்ணணும். காலம் எப்படியும் நம்ம உபயோகப்படுத்துறோமோ இல்லையோ விரயம் ஆயிண்டேதான் இருக்கு. ஒவ்வொரு நாளா காலம் சுருங்கிறது, நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ இந்த காலம் மட்டும் அப்படி யார் பேச்சையும் கேட்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆயுஷ் அப்படி ஓடிண்டே இருக்கு நமக்கு. அப்ப இந்த காலத்தை சத்தான வழியில உபயோகப்படுத்திக்கணும். எப்படியும் வாழ வேண்டியிருக்கு, இதுல பசி தாகம் தூக்கம் எல்லாம் இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த காலத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும், இதுதான் ரகசியம். அது எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னா, அதைத்தான் ஆழ்வார்கள்லாம் விதவிதமா சொல்றார்கள், பாகவதர்கள்லாம் விதவிதமா சொல்றார். பக்தி பண்ணணும் அப்படின்னா சாப்பிடப்படாது தூங்கப்படாது அப்படி அர்த்தமே கிடையாது. எல்லாத்தையும் பகவத் ஸ்வரூபமா அனுபவிக்கிறதுக்காகத்தான் பக்தி. அந்த பக்தியில கலியுகத்துல ரொம்ப சுலபம் விசேஷம் எதுன்னா நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம்பரம். நாம சங்கீர்த்தனம் தான். ஆனா இந்த மனசு இருக்கு பாருங்கோ, இதை தவிர எல்லாத்தையும் முடிச்சுக்கும். இந்த மனசு ரொம்ப சமத்து, எதை பார்த்தாலும் இழுத்துக்கும், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கும், எல்லாத்தையும் ரீமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். இது நல்லதா கெட்டதா சரியா தப்பா தேவையா தேவையில்லாததா அசிங்கமா அழகா எல்லாம் உள்ளனா மனசு அவ்வளவு பெருசு. இப்ப வீடு பெருசா பெருசா என்ன தெரியுமா, குப்பைதான் ஜாஸ்தியாகும். பாம்பேல ஏண்டா குப்பை கம்மியா இருக்கு அப்படின்னா வீடு பெருசா இல்ல, இருக்கிற இடத்துக்குள்ள என்னெல்லாம் நுழுத்த முடியும் நுழுத்தி வச்சிருந்துருக்கோம். இதே பல வீடுகள்ல போய் பாருங்க, பெரிய பெரிய வீடுகள்லாம் தனியா ஒரு ரூம் வச்சிருப்பான், குப்பையை போட்டு வச்சிருப்பான், அரசெல்லாம் போட்டு வச்சிருப்பான், அப்ப அதை வேற ஒழிச்சு திரும்பி அதே இடத்த பத்திரமா வச்சிருவான். இப்படியேதான் இடம் குறைச்சலா இருந்தா தேவையானதை மட்டும் வச்சுண்டு தேவையில்லாதெல்லாம் வெள்ள தள்ளலாம். ஆனா மனசுடைய அளவு யாருக்குமே தெரியல, சரியா? நம்ம யாருக்குமே புரியல மனசுடைய அளவோ மனசுடைய மரியாதையோ மனசினுடைய மகிமையோ தெரியும். பெரிய மகிமை வாய்ந்த ஒண்ணு மனசு. நமக்கு பணத்தோட மகிமை தெரியும், நிறைய விஷயங்களோட அருமை தெரியும். நம்ம மனசனுடைய மகிமையோ அருமையோ அதனுடைய பலமோ தெரியறதே இல்லை. தெரியறது இல்லைன்றத விட அதை உபயோகப்படுத்திக்கிறதே இல்லை, உபயோகப்படுத்திக்கிறது இல்லைன்றத விட வீணடிச்சுருக்கும். தெரியலேன்றது சரி பரவாயில்ல குத்தம் இல்லை ஒத்துக்கலாம், உபயோகப்படுத்தல சரி பரவாயில்ல அஜ்ஞானம்னு விடலாம். தேவையில்லாதெல்லாம் போட்டு இதனுடைய பலத்தை பலகீனமாக்கிக்கணும், பலத்தை பலகீனமாக்கிக்கணும். இப்ப வெயில் வந்துடுத்து ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் முடியறப்பா என்ன வெயில் அடிக்கிறது அப்படின்றோம். அதே அந்த சூரிய சக்தி எடுக்க தெரிஞ்சவன் வெயில் ஜாஸ்தியா ஜாஸ்தியாக சந்தோஷப்படுறோம், அப்பாடா நிறைய எனர்ஜி எடுக்கலாம் அப்படின்னு. அப்ப இது எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு இருக்கு. ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பாகவதர்கள்லாம் இந்த மனசை எப்படி வச்சுக்கணும்ன்றதுதான் முக்கியமா பார்க்கறான். அந்த மனசை திரும்பி 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 பகவான் இடத்துல கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் வைக்கணும். டேக் டைவர்ஷன் அப்படின்னு அது ஓடும், அதை பிடிச்சி திரும்பி பகவான் இடத்துல போகணும். இப்படி விட்டா அப்படி ஓடும். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கை கால் முளைச்சு விடுத்தோம்னா ஒரு இடத்துல சும்மா இருக்காது, நம்ம சொல்லுவோம் இடத்துல சும்மா இருக்கியா அப்படின்னு. அந்த மாதிரி சஞ்சலம் அப்படின்றது மனசினுடைய சுபாவம், அது சஞ்சலமா தான் இருக்கும். ஆனா அது எதுல சஞ்சலமா இருக்குன்றது நமக்கு முக்கியம். அதை வழிபடுத்துறதுக்காகத்தான் பாகவதம் ராமாயணம் நாராயணியம் எல்லாம் இதுக்குதான், மகாபாரதம் பிரபந்தம் திரும்ப திரும்ப மனசை வழிபடுத்தக்கூடிய முறை. இப்படி திருப்பி 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 விட்டோம்னா இந்த மனசு பழகிப்படும், ரொம்ப ஆச்சரியமா பழகிப்படும். இந்த மனசு ஒரு விசித்திரமான வஸ்து. ஒரு சந்தர்ப்பத்துல பாலைவனத்துல ஒருத்தன் ஒட்டகத்தெல்லாம் கூட்டின்னு இப்படி போறான், கூடவே நிறைய பேர் வியாபாரிகள் எல்லாம் போற. போகும்பொழுது ராத்திரி எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறா. அப்ப அந்த ஒருத்தன் இளவயசு பையன் புதுசா வந்திருக்கான், ஒட்டகத்தை கட்டி போடுற கயிறை மறந்துட்டு வந்துட்டான். சுச்சோ நம்ம பாட்டு தூங்கும்போது ஒட்டகம் பாட்டு கீழே கிளம்பி போயிடுத்துனா பல நல்ல கையை வச்சு இப்படி உட்காந்துட்டான். அப்ப அந்த கூட்டத்துல வயசான ஒருத்தர், அவர் தான் ரொம்ப வருஷமா எல்லாரும் இந்த வியாபாரத்தை கழிச்சுட்டு போறவர் வந்தாரு. நடா குழந்த இதுக்கடா தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்க, இல்ல ஒட்டகத்தை கட்டுற கயிறை மறந்துட்டு வந்துட்டு அவசரத்துல அப்படியா? சரி ஒன்னும் கவலைப்படாத, ஒட்டகத்தை கட்டி போடு அப்படின்னா அவனை கோவம் வந்துருச்சு. கயிறு கொண்டு வர மறந்து விட்டேன், நீங்க என்ன கட்டி போடுற வைத்தியமா நானு அப்படின்னா அவர் சொன்னார், அவசரப்படாத, டெய்லி ஒட்டகத்தை கட்டுவியோன்னு அதே மாதிரி கட்டுற மாதிரியே பாவம் பண்ணு ஒட்டகத்துக்கிட்ட அப்படின்னா. நீ எப்படி டெய்லி கயிறை போட்டு கட்டுவியோ அதே மாதிரி அது கழுத்தை போட்டு இப்படி முடிச்சு போட்டு இப்படி இழுத்து அப்படி இழுத்து இப்படி கட்டி ஒளி அடிச்சு என்னெல்லாம் பண்ணியோ அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுன்னு அவன் கேட்டான். பண்ணா நீ பண்ண அப்படின்னு அதே மாதிரி கயிறு கட்டுற மாதிரியே எல்லாம் பண்ணான். அந்த பெரியவர் நிம்மதியா போய் தூங்குன்னு பட்டங்க ஓடி போயிடுதான், சத்தியமா ஓடாது நீ நீ கவலைப்படாதேன்னு. ஓடித்தான் நான் உனக்கு பணம் தரேன் கவலைப்படாத படுத்துக்கோன்னுட்டார். உடனே சந்தோஷமா இருந்து சரி போய் தூங்கிட்டான். அடுத்த நாள் கதை ஒட்டங்க அங்கேயே உட்காந்துட்டு ஆச்சரியம்னா ஆச்சரியம். பெரியவரை பார்த்து கேட்டாங்க எப்படி அப்படின்னு. ஒண்ணு இல்லை, அது கட்டி போட்டு பழகி போயிடுத்தோம். அந்த ஆக்ஷனை பார்த்தோம் அங்கேயே கட்டி போயிட்டு அவ்வளவுதான், கயிறே கிடையாது. நம்ம மனசும் இதுவும் ஒண்ணு அவ்வளவுதான். நம்ம மனசும் இந்த கயிறே இல்லாமல் கட்டுப்பட்டு கிடக்கிற ஒட்டகமும் ஒண்ணு. இதை புரிஞ்சுட்டா போதும். பல சந்தர்ப்பங்களை கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்மளா பாவிச்சு 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 எல்லாத்தையும் கட்டிண்டு இது இது நான் பிடிச்சிட்டு இருக்கேன் இது என்ன பிடிச்சிட்டு இருக்கு. ஒன்னும் உங்களை பிடிக்கல, யாரும் உங்களை பிடிக்கல. நீங்க விட்டா போகும் தான் எல்லாரும் இருக்கா, சரியா? உங்களை பிடிக்கிறதுக்கோ நீங்க யாரையும் பிடிச்சு வச்சுக்கிறதுக்கோ யாரும் கிடையாது லோகத்துல. இது மட்டும் தீர்மானமா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் எல்லாருக்கும் என்னடா சுதந்திரம் பிடிக்கும், யாரும் என்னை கட்டுப்படுத்தாம இருந்தா போதும். ஒட்டகத்திலேருந்து நாய்க்குட்டியிலேருந்து பூனைக்குட்டியிலேருந்து எல்லாருக்கும் இதுதான் உலகத்தினுடைய சபாவம். ஆனா நாம மனசினாலே கட்டிக்கிறோம், மனசினாலே. அப்ப இந்த மனசுக்கு ஒரு பலம் உண்டு, நம்ம கூடவே அவ இல்லைன்னா கூட அவளை நினைச்சு நினைச்சு மனசுல கட்டிக்கிறோம். கட்டிக்கிறது அப்படின்னா அந்த பந்தம், அவ நம்ம இருக்க இல்லை, இல்லாட்டி அவ ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம திட்டா போயிட்டா. ஆனா அந்த ஒரு திட்ட வச்சுட்டு நம்ம திரும்பி திரும்பி யோசிக்கிறோம் இல்லையா, அதான அவருக்கு சந்தர்ப்பம் வாய்க்கும். அப்ப நான் எப்படி ஆக்ட் பண்ணுவேன், அவ அப்படி ரியாக்ட் பண்ணுவேன், அவளுக்கு சேர்த்து நீங்க ரியாக்ட் பண்றேன், ஏற்கனவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்க சரியா, ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டுருக்க, அவளுக்கு சேர்த்து ஒரு ரியாக்ஷன் வேற, ஆக்ஷன் ரியாக்ஷன் ஷார்ட் ஓகே டேக் எல்லா ஆக்ஷன் டைரக்ஷன் எல்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு அங்கேயே தான் இருக்கு. அப்ப அவளிடத்துல ஒரு பந்தம் இருக்கணும். இப்படி அவளிடத்துல இருக்கிற இந்த பந்தத்தை சுவாமியிடத்துல வைக்கணும். இவ்வளவுதான், கேட்கறது நல்லா தான் இருக்கு, வரத்தா மாட்டேங்கிறது. மனுஷாவிடத்துல பதக்குன்னு அப்படி ஒட்டிக்கிற அந்த மனசு சுவாமி அப்படி பதக் அப்படின்னு ஒட்டிக்க மாட்டேங்கிறது. அந்த ப்ளூ ஸ்டிக் இப்படி தொட்டா ஒட்டிக்கும் அப்படின்றா இல்லையா, அங்க ஒட்டுற மாதிரி சுவாமி கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறது. இதை ஒட்ட வைக்கிறதுக்கான வழிதான் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள். வேதம் எல்லாம் அதான் சொல்ற, வேத சாரம் தான் திருவாய்மொழி. அதுல நமக்கு இது பரம பாக்யம், இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மாசி விசாகம். சரியா, பவிஷ்யதாச்சாரியன் ராமானுஜ விக்கிரகம் கடச்ச நாள் இன்னைக்கு. ராமானுஜன் சொல்லிட்டு இருக்கோம் கரெக்டா, இன்னைக்கு ஒரு பாக்யம். ஆனா இன்னைக்கு ராமானுஜ வைபவத்துல சொல்லல, ஆழ்வார் திருநர்ல நம்ம ஆழ்வார்களுக்காக ஜோர கொப்பரையில வந்து தாமிரபரணி ஜலத்தை கொட்டி காய்ச்சி விசாக தண்ணிக்கு தான் நம்ம ஆழ்வார் அவதாரம். மாசி விசாக தண்ணிக்கு முதற்கவி ஆழ்வாருக்கு இன்னைக்குதான் விக்கிரகம் கிடைச்சா, பவிஷ்யதாச்சாரியனுடைய விக்கிரகம். அப்படிப்பட்ட ஒரு நாள், அதே நம்மாழ்வார் அவதாரம் பண்ண நாள், நம்மாழ்வாருடைய விக்கிரக அவதார நாள் அப்படின்னு சொல்றது உண்டு. ராமானுஜ விக்கிரக அவதாரம் பண்ண நாள், நம்மாழ்வார் விக்கிரகம் அவதாரம் பண்ண நாள், அவ்வளவு விசேஷம். நீங்க தீர்த்தவாரி உண்டு ஆழ்வாதன, மாசி தீர்த்தம் காசிக்கு போனாலும் கிடைக்காதுன்னு ஆழ்வாதன் இல்லை, மகாமகம் இல்ல, நம்ம நிறைய இருக்கு நம்ம ஊர்ல, எல்லா பக்கமும் கொட்டி கிடக்கு நம்ம தேசத்துல. நம்ம ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தான் சொல்றோம், ஓர் ஆயிரம் கோடி விஷயங்கள் நம்ம தேசத்துல நடந்துட்டே இருக்கு. அதுல நமக்கு திருவாய்மொழி பாசுரத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க, இதுதான் ராமானுஜ கிருபை. எதிர்ச்சையாக, எதிர்ச்சையானா தெய்வ இச்சையா, ஏன்னா நேற்று ராத்திரி 10 மணி வரைக்கும் நான் வரப்போறனா இல்ல எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது வரலாமா வேண்டாமா வரமாட்டேனா, இப்படி யோசனை பண்ணியிருந்தேன். திடீர்னு 10 மணிக்கா டிக்கெட் புக் பண்ணி அப்புறமா தான் கிளம்பி வந்தேன். அதனால அவ்வளவு விசேஷம், ஏற்கனவே ஒரு 6 பாசனம் பெண்டிங் முடிச்சிருக்கோம், திரும்பி வந்து ரீகேப் ஆரம்பிச்சுட்டு தான் போவோம். நாளையோடு முடிக்கணும் வேற, நான் வேற வழியே இல்லை. ஆழ்வார் பகவன் நாம சங்கீர்த்தன மகிமைய பேசுறார், அது பேசாம என்னத்துக்கு வாழ்க்கை அப்படின்றார். மொய்மாம் பொம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமின் சொல்லீர் தன்கடல் வட்டத்து உள்ளீரே. பகவன் நாம ஜபத்தினுடைய மகிமையை சொல்றார். பகவான், பகவானுடைய நிறைய நாமங்கள் இருக்கு, சகஸ்ரநாமம் சொல்லுவோம் இல்லையா, ஆயிரக்கணக்கான நாமங்கள். இந்த ஆயிரக்கணக்கான நாமங்களை பத்தி சொல்லும் பொழுது பராசர பட்டர் சொல்றார், பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு சொல்ற தர்ப்பன் சொல்லுவோம் இல்ல கண்ணாடி. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னடா காட்டுறதுன்னா, இந்த 1000 நாமங்களும் பகவானுடைய 1000 குணங்களை காட்டுற கண்ணாடியான் பகவத் குண தர்ப்பணம் அப்படின்றது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவர் எழுதின வியாக்யானத்துக்கு பெயர் பகவத் குண தர்ப்பணம். பகவானுக்கு 1000 நாமங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு நாமமும் பகவானுடைய ஒரு குணத்தை சொல்றதாம். சமஸ்த கல்யாண குணங்கள்ன்றோம் இல்லையா, ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இப்படி ஒரு குணத்தை வச்சு லைனா அவளோட 10-15 குணங்களை சேர்த்து சொல்லுவோம் தெரியுமா, நிறைய. அந்த மாதிரி சுவாமியுடையதான 1000 குணங்களை பேசுறது தான் சகஸ்ரநாமம். 1000 குணங்கள்ல நிறைய நாமங்கள் வருது, அதுல ஹரி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு, ஸ்ரீஹரி அப்படின்னு இல்லையா. அந்த ஹரி அப்படின்ற அந்த நாமத்தோட தான் வந்து பகவான் ஆச்சரியமா கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்றார். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படின்றான். அந்த கஜேந்திரனுக்கு சுவாமி ஓடி வந்து கிருப பண்றாராம். மொய்மாம் தும்பொழில் பொய்கை, அழகான பொய்கையில முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த இந்த கஜேந்திரனுக்கு அருள் செய்ய ஓடி வந்துட்டான் எம்பெருமான். அடடா, அது முதலே வாய்ப்பட்டு நிக்கிறது. இது என்னடான்னா, ஆயிரம் வருஷம் மறந்து போயிடுதான். ஹரி இருக்கான், வருவான், காப்பாற்றுவான்னு சிந்தனை இல்லையா. தன் பலத்தை நம்பித்தான், தன் கூட இருக்கவா பலத்தை நம்பித்தான். இதுல ஆயிரம் வருஷம் போனதுதான் மிச்சம். என்ன கவனிச்சு பாருங்க, நம்ம பலத்தையோ கூட இருக்க பலத்தையோ நம்பினோம்னா கடைசியில வருஷம் போகிறது ஆயுசு போகிறது தான் மிச்சம். திரௌபதி எவ்வளவு புலம்புறா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இல்லையா, நேரம் தானே போயிட்டு இருக்கு. அப்ப பகவன் நாமத்தை சொன்னா ஓடி வந்துருவான் சுவாமி. இவன் சொன்னா போதும், இவன் சொன்னாதான் வரணுமா, இவன் சொல்லி அவன் வந்தான்னா இவனுக்கு மரியாதை, பெருமாளுக்கு மரியாதை இல்லை, பக்தனுக்கு மரியாதை. அவன் கூப்பிட்டான், இவர் வந்தார். இது பெருமாளுக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட் எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க கிரெடிட் யாருக்கிடான்னா கஜேந்திரனுக்கு தான். ஆதி மூலமேனு கூப்பிட்டான் இல்லையா, ஆதி பீஜாயன்னு கூப்பிட்ட உடனே வாரி சுருட்டிண்டு ஓடி வராரா சுவாமி. அங்க வஸ்திரம்லாம் கீழே நழுவி விழ. பல இடங்கள்ல பார்த்தா கஜேந்திரவரதர் கோவில் நிறைய இடங்கள்ல உண்டு. நம்ம திருநெல்வேலி பக்கத்துல நிறைய கஜேந்திரவரதர் உண்டு. இங்கதான் கஜேந்திர மோட்சம், இங்கதான் கஜேந்திர மோட்சம்னு திருநாவாயினு ஒரு திவ்ய தேசம், திரு நவயோகி ஸ்தலம்னு பேர், நாவாய அடுத்தது. அங்கதான் கஜேந்திர மோட்சம் நடந்ததாகவே ஸ்தலபுராணத்துல காண கிடைக்கிறோம். நிறைய இடங்கள்ல கஜேந்திர மோட்சம், முக்கியமா கஜேந்திர மோட்சம் நடந்தது திருப்பாக்கடல், அங்கதான். மற்ற இடங்கள்ல நடந்த கஜேந்திர மோட்சம்லாம் அது போல அந்த வம்சத்துல வந்த யானைகள்லாம் முதல்ல வாயில மாட்டும் போது ஏ நம்ம மூதாதையர் சொல்லியிருக்காருப்பா அப்படியே ஆதி மூலமேனு கத்த உடனே சுவாமி வந்து காப்பாற்றுவார். அப்ப கத்தினா ஓடி வந்து கிருப பண்றான், இது அவனுடைய ஒரு குணம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்ம பல பேரோட கத்தி கதறி ஆகிறோம். அதுக்கு வளர இருக்கா சொல்லுங்க, நடிக்கிறா, இதுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன், என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லுவார். நிஜமாவே நம்முடைய பரிதவிப்பு யாருக்கு தெரியும்னா சுவாமிக்கு மட்டும்தான் தெரியாது. மற்றவாளுக்கெல்லாம் தெரிஞ்சா கூட அவளுடைய சுயநலம் பெருசா உட்கார்ந்துள்ளது. அவளுடைய சுகம், அவளுடைய சுயநலம் பெருசாகும் பொழுது நம்முடைய வலி அவளுக்கு தெரியறது. இப்ப கை உடஞ்சு எடுத்து கட்டு போட்டோம்னா தெரியறது, மனசு உடஞ்சு கட்டு போட்டிருக்கிறது தெரியலையா, உடஞ்சிருக்கா கட்டு போட்டிருக்கா சுக்குநூறா ஆச்சா, வெளியில தெரியாதோன்னு. அதனாலேயே உலகத்துக்கு இதை பத்தி கவலை கிடையாது. எப்பவுமே உலகத்துல வந்து சீயிங் இஸ் பிலீவிங் அப்படிங்குவோம், என்ன பாக்குறோமோ அதுதான் சத்தியம் யதார்த்தம் அப்படின்னு இல்லையா. இப்ப கை உடஞ்சு அந்த கட்டு போட்டு இருக்கான் அப்படின்னா அதை நம்புவா. மனது உடஞ்சு போயிடுதுன்னா மனது உடஞ்சு போடாம மாதிரி தெரியலையே, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு தானே இருக்கா, நடப்பணமா நடந்துட்டு இருக்கோன்னு தெரியாது. இந்த மனசுன்ற ஒரு வஸ்து உள்ளுக்குள்ளதானே இருக்கு, வெளில நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நம்ம மனசனுடைய பரிதவிப்பு உள்ளபடி யாராலே அறிய முடியும்னா ஹரியாலே மட்டும்தான். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் கூடவே இருக்கா இல்லையா. அப்ப அந்த கஜேந்திரன் கத்தினானோ ஓடி வந்துடும். மொய்மாம் பும்பொழில் முதலை பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன், கார்முகில் போல் வண்ணன் சார். ஏண்டா அப்படின்னா மேகம் எப்படி கருணை அப்படி பொழியுமோ, மேல லேச ஒரு சில்க ஆத்தப்பட்டவொன்னு மேகம் அப்படியே மழைய கொட்டுமோ, அந்த மாதிரி ஹரே பிரபோ கிருஷ்ணா முகுந்தா மாதவா விட்டலா பாண்டரங்கா பத்மநாபா ரங்கா வரதா அப்படின்னு அந்த நாமஜம் வந்து ஒரு குளிர்ந்த காற்று மாதிரி பகவான தட்டுமா, அப்படி தட்டணும்னு அப்படியே கருணை வர்ஷிக்கும். அதனாலே சொல்றார், கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார். இந்த நாமத்தை சொல்லி ஹரி வந்திருக்கான் ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா. இப்ப கலியுகத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் கேட்போம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஐ விட்னஸ் அப்படின்னு இல்லையா, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா, ஏதான விஷயம்னா யாராவது ஏதாவது பிரச்சனை என்ன முதல்ல அப்படி பண்ணிருக்காளா எப்படி நடந்திருக்கா. இப்ப டாக்டர் கிட்டேயே போனோம் வச்சுக்கோங்களேன், இந்த பழைய ஹிஸ்டரி எல்லாம் கலருவா, நமக்கே கோபமா வரும், ரொம்ப டயர்டா போய் உக்காந்து இருப்போம், எல்லாத்தையும் இப்படி பாப்பா, எக்ஸ்ரே பாப்பா, பிளட் எல்லாம் பாப்பா, அப்பாவுக்கு சுகர் உண்டா அம்மாவுக்கு, நமக்கு அப்பா அம்மாவே ஞாபகம் இல்லை முதல்ல, அப்புறம் தானே அப்பாவுக்கு சுகர் இருக்கா அம்மாவுக்கு சுகர் இருக்கா. அது அந்த காலத்துல சுகர்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது, பெரியவாளும் சொன்னதில்லை நமக்கு எல்லாம், இப்பதானே ஒரு 30-40 வருஷமா தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். எங்க தாத்தா பாட்டிகள் எல்லாம் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. எல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷம் தான் ஒரே கத்தகத்தான் என்னென்னமோலாம் சொல்லி ஆளாளுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சுகர் பிபின்றதான் தெரியாது, என்னமோ தலை சுத்துறது, உடம்பு டயர்டா இருக்கு, இவ்வளவுதான் சொல்லுவா. கொஞ்ச நேரம் படுத்தாரு சரியாயிடும், உப்பு அவளுக்கு உப்பு குறைச்சா தேவையில்ல உப்பு இப்படிதான். இதுக்கு பெருசா டாக்டர் பாக்குறது, மாசம் மாசம் டெஸ்ட் எடுக்கிறது, இதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகிறது, காத்தால பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடு, ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிடு, ஃபாஸ்டிங் பிபி இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் எப்பவுமே ஃபாஸ்டிங்ல தான் இருப்ப வச்சுக்கோ, நம்ம பெரியவாள் 11 மணி வரைக்கும் பூஜை தான், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. இப்படியேதான் அவ காலம் போயிட்டு இருந்தது. அவள் 80-90 வயசு வரைக்கும் ரொம்ப சாதாரணமா தான், நமக்கு 40க்கே தளர்றது இங்க போதுண்டாப்பா அப்படின்னு தோணி போயிடுறது லோகத்துல ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவள் அப்படியே வாழ்ந்துட்டா. அப்ப அவளுடைய ஆதாரத்தை கொண்டு பல விஷயங்கள் நம்ம தீர்மானிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி கஜேந்திரன் கூப்பிட்டோட சுவாமி வந்தான் இல்லையா, நீ கூப்பிட்டாலும் வருவானேப்பா. கஜேந்திரனுக்கு வருவான்னா உனக்கும் வருவான். கஜேந்திரன் மேல என்ன கிருபை இருக்கோ அதுல 1% கூட குறையாத கிருபை நம்ம மேல வச்சிருக்கான். இப்ப நமக்கு தெரிஞ்சவாட்ட நம்ம பழகிறோம், பல பேர் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் உலகத்துல. கச்சரா காரணமும் தெரியும், நம்ம பார்த்த மனுஷாலையும் தெரியும், நமக்கு வேண்டப்பட்டவாளையும் தெரியும். நம்ம வேண்டப்பட்ட யாரோ வாசல காத்தாலும் 7 மணிக்கு பெல் அடிச்சா வாங்கோ உட்காருங்கோ காபி சாப்பிடுங்கோ. கச்சரா காரணம் எனக்கா கூப்பிட்டு உட்காரச்சு காபி கொடுத்துருக்கல கிடையாது, அவன் அங்கேயே தான் நிக்க வச்சாச்சு. சில சமயம் 7 மணிக்கு யாரோ சொந்தக்கார வந்து பெல் அடிச்சா கூட கச்சராக்காரன் கூப்பிட போட போய் நிற்போம் பாம்பேல. அப்புறம் நீங்களா அது வேற பெருமையா வேற சொல்லுவோம், கச்சராக்காரனும் நினைச்சேன்னு வேற சொல்லுவோம். சொல்லி தொலையாம இருக்கப்படாதா, நமக்கும் பழகி போயிட்டு வச்சிருக்கோம் பாம்பேல. இது ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பிரச்சனை உண்டு இல்லையா. ஆனா நமக்கு ரொம்ப 10 வருஷமா பழக்கம் இருக்கும் அந்த குப்பைக்காரன், ஆனா அங்கேயேதான் நிக்க வச்சிருக்கோம் சரியா. சில பேர் ஒரு விஷயம் நல்லா பழகிருப்பா, நம்ம பார்த்த விஷயம் எல்லாம் பகிர்ந்துப்போம். அப்ப தாரதமியம் இருக்கு, நமக்கு 10 வருஷம் பழக்கமானவா, 1 வருஷம் பழக்கமானவா, ஆனா நம்ம இடத்துல நம்முடைய தேவைக்கு தகுந்தா போல இவர்களிடத்துல நாம பழகக்கூடிய முறையில ஏற்றத்தாழ்வு உண்டு. சுவாமி கிட்ட அது கிடையாது. நம்ம கஜினா டெய்லி ஒன்னு தாமரை எல்லாம் கொடுத்துள்ள இல்லாடி பூர்வஜன்ல இந்திரதிம்ன ராஜனா இருந்து தபஸ் எல்லாம் ஒன்னும் பண்ணல பாண்டிய ராஜத்துல. ஆனா அவன் மேல என்ன கிருபை இருந்ததோ 1% கூட குறையாதபடி. சூரியனுடைய டெம்பரேச்சர் எல்லாருக்கும் ஒன்னா தான் இருக்கு பாம்பேல, 35 எல்லாருக்கும் 35 தான், ஒருத்தருக்கு 34 எல்லாம் கிடையாது. அதாவது ஏசி போட்டு வேணா கம்மி பண்ணிக்கலாம், சூரியனுடையதான அந்த வெப்பம் ஒரே சிட்டி. அது போலே பகவத் கிருபை, கஜேந்திரனா இருந்தாலும் துருவனா இருந்தாலும் ராதிகாவா இருந்தாலும் ஆண்டாளா இருந்தாலும் சிசுபாலனா இருந்தாலும் ஒரே கிருபை. அதனால ஆழ்வார் சொல்ல அப்படி கிருபை பண்ணிருக்கான், நிரூபணம் ஆயிருக்கு, ஓடி வந்திருக்கான், கஜேந்திரனை காப்பாத்திருக்கான், முதலுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான். அப்படிப்பட்டவனோட நாமும் உனக்கு சொல்ல முடியும் இல்லையா. உனக்கு மனுஷ ஜென்மாதானே கிடைச்சிருக்கு. எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார், எழுந்து பறந்து துள்ள வேண்டாமா, எது எதுக்கலாமோ துள்றையே, எது எதுக்கலாமோ எழுந்துக்கிறிய, எது எதுக்கலாமோ ஆளா பறக்கிறையே. பகவன் நாமத்தை சொல்லி எழுந்து பறந்து துள்ள வேண்டாமா, ஆளா பறக்கிறோம் இல்லையா. பகவன் நாமத்தை சொல்லி எத்தனை நாள் ஆளா பறந்தோம். நம்மளும் பண்டிரிபுரம் எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கோம் சொல்லுங்க. இந்த பண்டிரிபுரம் போனோம், இந்த மகாராஷ்டிரிய ஜனங்கள் நம்மள எவ்வளோ 10 வருஷமா பார்த்துட்டு போனோம் பண்டிரிபுரம், அப்பப்போ போயிட்டு வந்து தானே இருக்கும். எத்தனை தடவை போயிருக்கும், எத்தனை தடவை நம்மளும் அவளோட ஆடி இருக்கும். அதுக்கப்புறம் பன்றிபுரத்துலயே வந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை ஆத்துல அந்த மாதிரி ஆடி இருக்கேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எல்லாரும் கூடி ஆட வேண்டாம், பன்றிபுரத்துல அவள்லாம் பாக்கலாம். பாண்டவனை பார்த்தோன்னே விழுந்து பரண்டு உள்ளுக்குள்ளே அவள் ஆடின்னு இருப்பா தனியாவே, இந்த காய் காலெல்லாம் அப்படி பிடிச்சிருந்து குட்டி கரன் அடிப்பா. என்னைக்காவது ஒரு நாள் ஆஷாட சுக்கல ஏகாசிக்கா ஒரு குட்டிக்கரன் அடிச்சுக்கலா இல்ல இல்லையா. ஆழ்வார் சொல்ற எழுந்தும் பறந்தும் துள்ள வேண்டாமா, கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணவன் எனக்கும் இருக்கான், வரணும் இல்ல எனக்கு இருக்கான்னு ஒரு கேரண்டி இருக்கே அப்படின்னு குதி குதிக்கலாம் இல்லையா. இந்த குழந்தைகள் எல்லாம் வீக்கெண்ட் வரப்போறது எங்கேயா வெள்ளாயிஷம் போறோம்னா அப்படி ஒரு குதி குதிக்கும். அதாவது திங்கக்கிழமை ஆயிருக்கும், எங்கேயாவது போனா ஞாயிற்றுக்கிழமை போலாம் அப்படின்னு அவனை டேஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த ஆனுவல் எக்ஸாம் வந்து கொடுத்த குழந்தைகளுக்கு அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை லீவ் வச்சு குதிச்சுட்டு இருக்கும். இன்னும் எக்ஸாமே எழுதியிருக்காது, எக்ஸாமுக்கு வரப்போ எக்ஸாம் முடிஞ்சோன்னு 2 மாசம் லீவு ஒரு குதி குதிக்கும். ஐயா இன்னும் எக்ஸாம் எழுதலை, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலை, ஆனா அப்ப வரக்கூடிய எக்ஸாம் எக்ஸாம் ஹாலிடே நினைச்சு குதிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், கஜேந்திரனுக்கு வந்த பிரபு எனக்கும் இருக்கான் அப்படின்னு நினைச்சு எழுந்து பறந்து துள்ள வேண்டாமா. எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமின் சொல்லீர் தன் கடல் வற்றத்துள்ளீரே. அப்படி பகவன் நாமத்தை சொல்லி பகவானுக்காக ஆடி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதவர்கள்னால என்ன பெரிய தலையாய கடமை, தலைக்கு மேல ஆயிரம் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றமே, இதை விட பெரிய வேலை என்ன? சாதாரண கேட்போம், பெரிய வேலை என்ன, பெரிய கழற வேலை உனக்கு அப்படின்னு ஆழ்வார் தான் கேட்கிறார். பகவன் நாமத்தை சொல்லி எழுந்து பாடி ஆடாதவர்களுக்கு வேற என்ன பெரிய கழற வேலை இருக்கு? பகவன் நாமத்தல்லவா அனுபவிக்கணும், பகவன் நாமத்தை சொல்லி அல்லவா ஆடணும், பகவன் நாமத்தை சொல்லி அல்லவா ஆடணும். இதை விட எதுவும் பெருசுது அவ்வளவுதான். நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, நீங்க ஒரு மணி நேரம் உட்காந்து உங்க துக்க புராணம் வாசிங்கோ, ஆழ்வார் எல்லாத்தையும் கேட்டு எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கர்மமே தண்டத்துக்கு எழுதுன போ அப்படின்னு. அப்ப கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண சுவாமி நமக்கும் இருக்கார், எழுந்தும் பறந்தும் துள்ளி ஆடலையே ஆடுன்னு அர்த்தம். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார். இனிமேல் எழுந்துக்கும் போதெல்லாம் அந்த பாசனம் நினைச்சுக்கணும், எழுந்தும் பறந்தும். ஸ்டேஷன்ல போனா பறந்து பறந்தா ட்ரெயின்ல ஏறா, எழுந்தும் பறந்தும் துள்ளாதார். சமயத்தை யாரா கை காலமிச்சான்னு ஒரு சுள்ளு துள்ளுவோம். துள்ளாதார் தம்மால் கருமமின் சொல்லீர் தன் கடல் வட்டத்து உள்ளீரே. தன் கடல் வட்டத்துனா தன்ன தனுப்பு, நல்ல குளிர்ச்சி பகிர்ந்திய கடல்னால சூழப்பட்ட பூமியில இருக்கக்கூடியவர்களை வையத்து வாழ்வீர்கள் அதான் அர்த்தம். உடனே அடுத்த பாசுரம் சொல்றார், தன் கடல் வட்டத்து உள்ளார. இது முழுக்க முழுக்க அந்தாதி. போன பாசுரத்துல கடைசியில சொன்ன வார்த்தைகள் அந்தத்துல சொன்ன வார்த்தைய அடுத்த பாசுரத்துல ஆதியில கொண்டு தொடங்குறார். அந்தாதின்னு பேரு. தன் கடல் வட்டத்து உள்ளீர்னாலே அதேதான், தன் கடல் வட்டத்து உள்ளாரை தமக்கு இறையா தடிந்துண்ணும் தின்கழல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை பண்கள் தலைகொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாதார் மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதம் அலைந்தே. இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் சுவாவம் உண்டா, நடா சுவாவம்னா இந்த பூமியில வாழறவாழெல்லாம் படாதபாடுபடுத்தி அதுல சுகம் காண்றாளாம், படிந்து உண்ணும் அப்படின்னு நரமாமிஷம் சொல்ற இல்லையா, சூர்பணக்கா வாழலாம் இருந்தா இல்லையா, வாழலாம் இப்படிதானே இருந்தா. இந்த பூமியில வாழறவாழ கஷ்டப்படுத்த கூடியவர்கள் தன் கடல் வட்டத்து உள்ளாரை தமக்கு இறையா தடிந்து உண்ணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதாபிராட்டி அசோகவனத்துல இருக்கா, சுந்தரகாண்டத்துல வர சம்பவம் இது. ஆஞ்சநேயமூர்த்தி மரத்து மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். அப்ப அர்த்தராத்திரி தூக்கத்திலே எழுந்து வரான், விடியற காலம் இருக்கும் ராத்திரிக்கு நடுவில் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சமயத்துல வரான் ராவணன். இந்த குடிச்சு கண்ணு எல்லாம் சமந்த அப்படி போதையில் அப்படியே வந்து நிக்கிறான். சீதையை எப்படியாவது கம்பல் பண்ணணும்னு பாக்கிறான், தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்னும் நடக்க மாட்டேங்கிறது. இப்ப கோபமா ராவணன் சொல்றான், நீ ஒத்துக்கலன்னா என்னுடைய இந்த வேலைக்காரிகள் இருக்காளே இந்த அரக்கிகளுக்கெல்லாம் உன்ன மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட சொல்லிடுவேன் அப்படின்ட்டான். சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்ப அரக்கிகள்லாம் படாத பாடுபடுத்துறான் சீதா மாதாவை. அப்படி சொல்றா, அப்பா இப்ப கழுத்துல அந்த பச்சை நரம்பு ஓடுறது ரொம்ப நாளா பிச்சு திரணும் எனக்கு ஆசை. ஒருத்தி சொல்றா, நம்ம பச்சை ரத்தம் குடிக்கிறதுக்கே நல்ல ரொம்ப நல்லவளா இருக்க, ரத்தம் குடிக்க சுகமா இருக்கும்ன்ற. இன்னொருத்தி சொல்ற, கையை எடுத்து நல்லா தொகையில அரைச்சு சாப்பிட்டா தேவலை அப்படின்னு. அவெல்லாம் இந்த நரம் ஆமிஷம் சாப்பிடக்கூடியவ, நீங்க கேள்விப்பட்டிருக்களோ இல்லையான்னு தெரியாது. இந்த ஜப்பான் அந்த மாதிரி சில இடங்கள்லாம் ஒரு ஃபுட்டு விற்பா, இந்த அவாசனான குழந்தைகளை ஃபுட்டா விற்பா டப்பால போட்டு. சில இதெல்லாம் கேட்டா கஷ்டம், நான் உண்மையா தான் சொல்றேன், பொய்யா சொல்லல. அப்ப இன்னைக்கே இருக்க கேனிபல் சொல்லுவா, நரமாமிஷம் சாப்பிடறவர்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ராட்சச கூட்டம் அப்படின்ற. கையாளெல்லாம் அப்படி பிச்சு தின்னுவாங்க அப்படி சார்ந்த சாதாரணமாக. அப்பேற்பட்ட ராட்சசர்கள் தன் கடல் வட்டத்து உள்ளாரை தமக்கு இறையா தடிந்து உண்டும் தின் கழல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை. இந்த அசுரர்கள்லாம் அவ்வளவு திமிர் பிடிச்சவாளா இருக்கா, அவர்களெல்லாம் அடக்கும்படியான திருவடி உடைய கால்கள், அதுல அழகா பகவான் சதங்கை எல்லாம் போட்டுருக்கான். அமக்களமா தின்கழல் கால் திருமால், அசுரருக்கு தீங்கிழைக்கும் தின்கழற்கால் திருமாலை. அழகான திருவடி, கால தங்கத்தண்டை தங்கச்சலங்கை எல்லாம் போட்டு பாண்டரங்கன் போட்டு இருக்கான் இல்லையா, அழகா ரங்கராஜன் திருவடிகளை நல்லா பார்க்கலாம். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி திருவடி நல்ல பளிச்சுன்னு தெரியும். ஆச்சரியமா திருவட்டார் ஆதிகேசவர் திருவடிகள்ல பல 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 நன்னா தெரியும். ரங்கநாதனுடைய திருவடி ரொம்ப நன்னா தெரியும். அந்த கருப்புக்கு அதுக்கும் பளிச்சுன்னு தெரியும். அப்பேற்பட்ட தின்கழல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை பண்கள் தலைகொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாதா பலவிதமா பாடணும். இப்படிதான் பாடணும்னு இல்லையா, எல்லா விதமாகவும். இப்ப மராட்டிக்காரா பஜனை பண்ணுவா, அவ ஒரு விதமா பண்ணுவா. சம்பிரதாய பஜனைன்னு உண்டு, அது வேற விதமா இருக்கும். இப்ப அஷ்டபதியே நம்ம தட்சிண பாரதத்துல பாடுற மெத்தடு வேற, ஒரியாக்காரா பாடுற அஷ்டபதி இதே அஷ்டபதி தான், ஆனா அவ பாடுற மெத்தடு வேற. கேரளாலே பார்க்கலாம், இந்த சோமான சங்கீதம்னு போய் அஷ்டபதி பாடுவா. பார்த்தோம்னா அப்படின்னு அவ பாடி வாசிட்டு பாடுவா. நமக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா கடைசி அஷ்டபதி பாடினு இருப்பா, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ராகத்தாளத்துல. அந்த மாதிரி விசேஷமா பாடணும், அவ்வளவுதான். இதுக்கு இப்படித்தான் பாடணும்னு நியமங்கள்லாம் கிடையாது. இப்ப கோபிகா கீதம் எல்லாம் பாடுறோம், அதுக்கெல்லாம் மெட்டெல்லாம் எங்கேயுமே வேத வியாசரோ சுகபிரம மகர்ஷி அப்படி பாடினாரெல்லாம் கிடையாது. அந்த பிருந்தாவனம் நந்தகுமாரன் மெட்ல பாடுவார் நிறைய. அந்த கோபிகா கீதம் இதெல்லாம் பார்த்தோம்னா பாட்டுலாம் அப்படிதான் வந்துடும். ஆச்சரியமா விஜயதி வேதிகம் ஜென்மராவசகம்லாம் விதவிதமா பாடுவா. வேணுகானம் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பாடுவா. அந்த மெட்டெல்லாம் கிடையாது, ஆனா நம்ம ரசிச்சு அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி பகவான் நாமத்தை சொல்லி ஆடி பாடணும். இந்த இஸ்கான்காரெல்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அந்த வெஸ்டர்னைஸ்டு ஒரு மெட்டில், ஆனா அதுவும் கேட்கறது நல்லாதான் இருக்கும். அந்த மாதிரி பண்கள் தலைகொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாத விதவிதமான ராகத்துல ஆடி பாடி தரையில கால் படாதபடி இப்படி ஆடிட்டே இருக்கணும். இந்த சம்பிரதாய பஜனை எல்லாம் ரொம்ப திளைக்கிற வயசானவாள்லாம் உண்டு, நான் பார்த்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவா, ஆடுவா, ஆடும்பொழுது அவளுக்கு உடம்பு தள்ளும். ஒரு கால் இங்க வைப்பா, ஒரு கால் அங்க வைப்பா, அவளுக்கு எங்க கால் வைக்கணும்னே தெரியாது. அவ எந்த ஸ்திதியில இருக்கான்னு அவளுக்கே அதுதான், தன்னை மறந்து ஆடுறது. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர்லாம் ஆடும்போது ரெண்டு கையை அப்படி தூக்கிட்டு ஆடும்பொழுது அவ கால் எங்க வைக்கிறானே தெரியாது. எந்த பக்கம் வந்து விழுவான்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தன்னிலே மறந்து ஆடுவாள் ஆழ்வார்னா சொல்ல, பண்கள் தலைகொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாதார் மண்கள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதம் அலைந்தே. அதாவது நிறைய இஷ்டத்துக்கு பசனை பாடி ஆடின வச்சுக்கோங்களேன், நீங்க ஒவ்வொரு வாட்டி பசனை பண்ணி ஆடி பாடும் பொழுதும் உங்களுடைய ஒவ்வொரு ஜென்மாவா குறைஞ்சுட்டே வரதான். இல்ல அடி திரும்ப திரும்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் முடியும். நீங்க ராத்திரி போய் ஆடிடுவோம், நல்லா ஆடுவோம், ஆட்டமா ஆடுவோம், அவ்வளவுதான். தன்னை மறந்து ஆடணும். அதாவது அண்ணா பாடி ஆடும்பொழுது இந்த மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும், மனசு அப்படியே எல்லா பாரமும் இறங்கிடும். நம்ம உக்காந்து பஜனை பண்ணாலும் தூங்கி போடுவோம், உக்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சதா நம்ம ராதாகிருஷ்ணன் 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 அப்படி ஓடிடும். ஆடி பாடினு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே மனசானது இந்த கவலைகள்ல இருந்து விட்டு ஓடி போடும். அதனாலதான தியாகராஜர் மீரா மீரா அப்படி ஆடுவாளாம், காலில் சலங்கையை கட்டிண்டு கையில ஒரு கஜ்ஜையை வச்சுண்டு அழகா கையில சப்பலா கட்டையை வச்சுண்டு ஒரு கையில தம்பூரா வச்சுட்டு மீரா மாத்த ஆடுவாளாம், தம்பூரா வச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு இப்படி ஆடுவாளாம். புரந்தரதாசர் காலில் சலங்கையை கட்டிண்டு நம்ம நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கேன் தெரியல, பன்றிபுரத்துல நான் பார்த்திருக்கேன். நீங்க என் கூட வந்தபோது யாருக்கும் பார்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா நான் கிருஷ்ண ஜெயந்தி போகும்போது பார்த்தோம் நாங்க. இந்த சுக்காராம் வம்சத்தார் நாமதேவ வம்சத்தார் தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு பஞ்சகட்டி கட்டிட்டு இருப்பார், அந்த மாதிரி வெள்ளையான ஒரு வேஷ்டி வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. தும்பப்பு தோத்து வெள்ளை வெளையேறு அந்த வெள்ளை இந்த குர்த்தா போட்டுண்டு தலையில் அந்த வெள்ளை டர்பன் கட்டிட்டு வெள்ளைன்னா வெள்ளை கால சலங்கைய கட்டிட்டு தம்பூர் அப்படி கழுத்தை மாட்டி நம்ம மாட்டிப்பா இல்லையா, நம்ம வார்க்கரி ஆடு 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 அந்த அபங்கம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த போட்டோ ஸ்டெப் இப்படி ஆடி 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 சுத்திருக்க நாங்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சோங்க, எல்லாருக்கும் புரிஞ்சதோ இல்லையா அப்படி ஒரு ஆட்டம். எல்லாரும் ஆடு வெச்ச கண்டு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஆடும் போது அவளுக்கு தெரியாமலே அவ்வளவு சந்தோஷம், அதுக்குதான் பாடி ஆடணும். ஆழ்வார் திரும்பி திரும்பி சொல்றாரு, உக்காந்து பாடி ஆடி நம்ம சாதம் நல்லா பஜனை பண்ண சொல்லி தானா கையை தட்டுவோம், நல்லா ஆடும் உடம்பு ஆடும், அப்புறம் எழுந்து ஆட ஆரம்பிச்சிடும். நீங்க இந்த ஆஸ்தா சம்ஸ்காரம் எல்லாம் பார்க்கணும், நம்ம ரொம்ப யோசிப்போம். சபை மரியாதை மற்றவாள் என்ன நினைச்சுப்பா, அதெல்லாம் வடக்கத்திக்காரா தான். அது என்ன வேணா நீங்க என்னன்னா பாம்பே வந்தாலும் நீங்க அதே தென்னிந்தியா தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது, ஒண்ணுமே புதுசே கிடையாது. பழைய இட்லியை ஃபோர்க்கில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளவுதான், அவ்வளவுதான். அங்கே வந்தாலும் சில விஷயங்கள்லாம் பெருசா ஒன்றும் மாறல, அடிப்படை மாறல இல்லையா. ஆனால் வடக்கதிகார பாருங்க, அவ பாட்டு இப்படி அழுது ஆடினு இருப்பார், இள வயசு பொண்ணா வயசானவாளா ஆனா பெண்ணா, அந்த கானத்தை இப்படி மயங்கிற அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார். அந்த அசுரர்கள் எல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய பகவான். அப்ப நமக்கு எல்லாம் அசுரர்கள் யாருன்னா நம்முடைய வல்வினைகள், இதெல்லாம் அழிக்கக்கூடிய பகவான் இருக்க ஆட வேண்டாம். ஐயா என் வல்வினைகளுக்கெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்த வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷம் ஆட வேண்டாமா, என்ன போடுறதோ தெரியல அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருப்பா. ஆழ்வார் அதான் கேட்கிற, நீ தலையில கை வச்சுட்டு உட்காந்து அது எப்படி போகும், நீ எழுந்து ஆடினாய் அப்படின்னா தீங்கிழைக்கும் திருமால் வந்துருவான். ஏன்னா எங்க பஜனம் பண்றாலும் அங்க பகவான் நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் இல்லடா, ஏ நாரதா எங்க என் பக்தர்கள் ஆடி பாடுறாளோ அங்க இருக்கேன் அப்படின்னு. ஆஷாட சுக்ல ஏகாசி பன்றிபுரம் போனோம், ஆடுறா பாருங்கவா, ஆச்சரியமா. கபீர்தாசர், நாமதேவர், ஜனாபாய், கோரா கும்பர், ஞானேஸ்வரர் இவெல்லாம் ஒரு ஆஷாட சுக்ல ஏகாசி தான் அங்க கூடுறா. இவ ஆடுறத பார்த்து பாண்டரங்கனே ஆடுறான், பாண்டரங்கன் ஆடுறத பார்த்து இவன் இன்னும் ஆடுறாளாம். அதுல இந்த வல்வினைகள்லாம் ஆட்டம் கண்டு போயிடுத்தான், சுச்சோ அப்படியே ஒதுங்கி போயிடுத்தான். அதான் ரொம்ப ஆடிதான் ஒதுங்கி நிப்போம் ஓரமா. அந்த மாதிரி யார் பகவத் பஜனை பண்ணி பாடி ஆடின் இருக்காளோ அவ பக்கத்துல வல்வினைகள் வராம ஓரத்துல நிக்குமா. அதான் ஆழ்வார் சொல்ற, தீங்கிழைக்கும் திருமாலை நினைச்சு ஆட வேண்டாமா, பண்கள் தலைகொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாதார் மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதம் அலைந்தே. ஆடி பாடுறவாளுக்கு தொந்தரவில்லை, இல்லாட்டி திரும்பி 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 மண்கொள் உலகில் பிறப்ப வல்வினை மோதம் அலைந்து அலைஞ்சி 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 திரும்பி திரும்பி வல்வினையோட சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு தோத்து 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சரணம். அண்ணா ஆடணுமா, வெக்கத்தை விட்டு ஆடி பாடி அப்ப ஆனந்தமா இருக்குமா. அதான் ஆழ்வார் சொல்ற, கஜேந்திரன் கூட்டம்னு ஓடி வந்தானே அவன் உனக்கும் இருக்கான், அதை நினைச்சு ஆட வேண்டாமா. உன்னுடைய வல்வினைகள் எல்லாம் அழிக்கும்படியான அந்த வல்வினையுடைய தூதுவர்களா இருக்கும்படியான ராட்சசர்கள்லாம் அழிக்கும்படியான எம்பெருமான் இருக்கா, அவன் நினைச்சு ஆடி பாட வேண்டாமா. இதை விட்டுட்டு ஜோசிக்காரனை பார்த்து 7.5 வருஷம் எப்படி இருப்பேன், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், போன வருஷம் இப்படி போயிடுது, இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கு, ஆனா எழுந்து பாடி ஆடுறதுக்கு டைம் இல்லை. ஆழ்வாரை தான் சொல்றார், பாடி ஆடினா நீ எதையுமே பார்க்க வேண்டாம், அவன் ஒன்ன பார்த்துப்பான். கோபிகள் அப்படித்தானே ஆடுறான், அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் அண்ணா கவனிச்சு பாருங்க. பகவான் அழகா வேணுகானம் பண்றான், கோபிகள் எல்லாம் கிரகத்தை விட்டு ஓடி வந்துடுறா, கர்மா விட்டுட்டு கர்மா விட்டோன்னு கூட நினைப்பில்ல, கண்ணனோட ஆடி பாடணும்னு வந்துட்டா. அப்ப கர்மா கண்ணன் போய் பண்ணானு, சக்குபாய்க்காக பாண்டரங்கன் போய் நின்னானு, அவள் இங்க ஆடி பாடுறதுக்கு ஐயோ அங்க போய் கட்டுப்பட்டானு. அப்ப நாம நாமஜபம் பண்ணி ஆடி பாடினோம் அப்படின்னா நம்முடைய கர்மாவுக்கெல்லாம் ஜவாப்தாரி கண்ணன், அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆழ்வார் சொல்ற, பறந்தும் குனித்து உழலாதார் மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதமடைந்தே. அதனால ஒழுங்கா ஆடி பாடுங்கோ அப்படின்றார். முதல்ல கஜேந்திர விஷயம் சொன்னார், இரண்டாவது அசுரர்களை அழிக்கும்படியான திருவடி உடையவன் சொன்னார், மூணாவது நீரா பிரபு கிரிதாரி மலையை எடுத்து கல்மாறி காத்து பசுநிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்போதும் தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் அலைகள் நரகத்து அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. கோமா சொல்ற, கோமா சொல்றார் ஒண்ணு, இப்படி பண்ணாததுனாலதான் இதெல்லாம் போய் கஷ்டப்படுறா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா சாப்பிடு, சமயத்து உடம்பு முடியல ரொம்ப சிரமமா இருந்தா சாப்பிடவே பிடிக்காது, நிறைய மருந்து கொடுத்துருப்பான். உடனே நம்ம மாத்திரைக்கு சொல்வா, சாப்பிடு வாய்க்கு பிடிக்க, வாய்க்கு பிடிக்கலாம் பரவாயில்ல, மருந்து சாப்பிடணும், அதுக்கு கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கோ, அப்பதான் மருந்து நீ சீகரிக்க முடியும், அப்பதான் உடம்பு சரியா போகும். அந்த மாதிரி ஆழ்வார், நீ நாமஜபம்ன்ற மருந்தை சீகரிக்கணும், ஆகாரமா நீ சாப்பிட்டாதான் ஆமச்சரம்ன்றது ஆகாரம், அதை நீ சாப்பிட்டாதான் வியாதி சரியாகும். ஆமச்சரம்ன்றது ஆகாரம், பகவத் அனுகிரகம்ன்றது மருந்து. அப்ப தானாகவே இந்த பிராரப்த கர்மா வியாதி சரியாப்படும், சம்சார வியாதி சரியாப்படும். அதனால சொல்ற மலையை எடுத்து கல்மாறி காத்து, மலையை எடுத்துட்டானா, ஏன்னா கல்லுகள்லாம் மழை பெஞ்சுதான், பெரிய கல்லுகள்லாம் ஆழங்கட்டி மழையா அப்படின்னால கல் எடுத்துட்டானா பகவான். அது வேற மாதிரி நீர் தாரையா மழையா இருந்திருக்குன்னா கடலை எடுத்திருப்பான்ற அம்பழகா சில பராசர பட்டர். ஏன் கல் எடுத்து கல்மாறி காத்தான் அப்படின்னா நஞ்சிய பராசர பட்டரை பார்த்து கல் எடுத்து கோவர்தகிரி முழுக்கவே ஃபுல்லாவே பாறாங்கல்ல தான், பெரிய பாறமலைதான் அது. ஏன் கல்லெடுத்து கல்மாறி காத்தான்னு நஞ்சியர் கேட்டுட்டார். பராசர பட்டர் சொன்னார், இங்க வாருங்கானும் மழை கல்லுகள்லாம் விழுந்தது ஆலங்கட்டி மழையா, அதனால கல்லெடுத்தான். ஒருவேளை ஜலதாரையா இருந்தா கடல் எடுத்து காத்திருப்பான் போய் அப்படின்னு விட்டாரான். கடல் எடுக்க முடியுமான்னா கண்ணனாலே முடியுமா? இப்ப நம்மாட்டு தொட்டி கட்டிட்டு தாங்க தலைமை தூக்கி வச்சுக்கலையா, தலைமை தூக்கி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, தண்ணி ஏதாவது அது பாடி இப்படி நிக்கிறது, இருபடி கட்டி நிக்கிற மாதிரி நிக்கிறது, ஸ்டார்ட்லாம் தலைக்கு மேல டேங்க வச்சுட்டு இப்போ மனுஷனாலே முடியும் அப்படின்னா சுவாமியால முடியாத. இந்த பூமி இப்படி இருக்கு, வெட்டமா இருக்குன்றோம், சுத்தறதுன்றோம், ஆனா தண்ணி வெளில வரலையே, கொஞ்சம் கூட ஸ்பில் ஆகலையே, நம்ம இத்தூண்டு வரத்துக்குள்ளே கீழே சிந்தறது வழிக்க விட அங்க குழப்போல ஜாகிறது தொடக்கலையா சத்தம் எவ்வளவு டென்ஷனா இருக்கு, அதை தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள பிரளயமே பரவாயில்ல போல அப்படின்னு அவ்வளவு பாடுபடுத்தி. ஆனா சுவாமி இவ்வளவு அழகா பண்ணிருக்காள், அது ஜலதாரையாக இருந்தால் கடலை எடுத்து காத்திருப்பான் அப்படின்னு ஆழ்வார். பராசரப்பட்ட சொல்றது அந்த மாதிரி ஆழ்வாச்சலர் மலையை எடுத்து கல்மாறி காத்து பசுநிறை தன்னை, பசுநிறை பெரிய லட்சோப லட்சம் பசுக்கள் இருந்துதான். நந்தகோபர் வீட்டுல மட்டுமே குறைஞ்சபட்சம் 500,000 பசு இருந்துதான். இத்தனை இவன் மேய்ச்சானே எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாத்துக்கோங்க. இது இல்லாம ஊர்ல இருக்க பசு எல்லாம் வேற என்ன எஸ்டிமேஷனா சொல்றான், 500,000 பசுன்றான். பிருந்தாவனத்துல நந்தகோபர் வீடு 84,000 தூண்களோட இருந்துதான். சௌராசி கம்பா அப்படின்னு பேரு, இப்ப 84 தூண் தான். அதுவே அங்க வீடு இருக்கு, இங்க கொல்ல பக்கம் இருக்கு. யசோத எங்கடா கிருஷ்ணான்னு தேடி இந்த பக்கம் இருக்கு, அடுத்த அதுக்கு போயிடுவான். அவ்வளோ பெரிய வீடு. ஆழ்வார் சொல்ற அந்த அவ்வளவு பசுக்கூட்டம் அப்ப எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. கோவர்தனகிரி இன்னைக்கு 21 கிலோமீட்டர் அந்த பட்டம் பரப்பளவு. அவருடைய சுவாமி தூக்கி நின்னாராம், அது குறுங்கி குறுங்கி இப்படி ஆயிருக்கு. அது பெருசு ஹைட்டு கிடையாது, 21 கிலோமீட்டர் சுற்றளவு. அதை தூக்கி நின்னான பசு நிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரான். அந்த பசுமாடு மாடு தலையை தூக்கி வந்து நின்னதான். காப்பாத்து ரக்ஷமாவும் கூட அதுக்கு சொல்ல தெரியல, மனுஷால மாதிரி வார்த்தைகள் கோர்வையா மா அப்படின்னு கிச்சான்னு வந்து விடுத்தான். அதுக்கு அப்படி மலையை தூக்கி நின்றுட்டான வாவான். இது என்னன்னா கண்ணன் மலையை தூக்கி நிக்கிறான், எல்லாரும் பிரமிச்சு போய் நிக்கிறா உள்ள போகலாமா வேண்டாமான்னு. மாடுகள்லாம் சொல்லாம கொள்ளாம உள்ள நேர கண்ணன் பக்கத்தை போய் நின்று விடுத்தான். மாடுகள்லாம் வந்து விடுத்து மனுஷா வரமாட்டேங்கிறாளாம். அப்பதான் கண்ணன் சொல்றான், மலை என் கையிலேருந்து நழுவாது வாங்குவோன்னுட்டான். இந்த மாடுகள்லாம் தூக்கின உடனே கிடுகிடு ஓடி வந்து விடுத்தான், சமத்தா வந்து விடுத்துக்கலாம். அவ்வளவு வசதி இந்த மாடுகள். ஏன்னா ரமன் ரேத்தின்னு ஒரு இடம் உண்டு பிருந்தாவனத்துல, சரியா பிருந்தாவனம் கோகுலம் பக்கத்துல, புராணா கோகுலம்னு சொல்லுவாரு, மகாவன்னு தான் அதுக்கு பேர். அங்க போற போற வழியில பார்த்தா ரமன் ரேத்தின்னு ஒரு இடம் உண்டு. ரமன் அப்படின்னா விளையாடுறது, ரேத்தின்னா மன்துகள். அங்க ஃபுல்லா வெறும் பாறையா இருந்துதான். முதல் நாள் கண்ணன் அழகா மாடெல்லாம் மேய்க்க போயிட்டான். ராத்திரி பாக்குற யசோத கண்ணன் கால அந்த கல்லு குத்தி 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 ஏற்கனவே சிவந்த திருவடியா இந்த கல்லு குத்தின அடையாளங்கள் தெரிஞ்சது. யசோத ராத்திரி ஓன அழுதாளாம், நாளைக்கு நான் கண்ணனை மாடு மேய்க்கும் கண்ணே போக வேண்டாம் சொன்னேன்னுட்டா. ஓப்படாதரா பயல என்னானாலும் சரி, எனக்கு குஞ்சிதமான பாதம் இப்படி பாடுற ஓகூடாதுட்டா. அந்த கோபுரம் எல்லாம் ஒண்ணு இல்லடி, பழகிடுவான்டி, என்னத்த பழகுவான், கால் பாவம் என்னத்துக்கு ஆகுறது என் குழந்தையோட கால். அந்த பாறையில போய் ஏறி இறங்கி என்ன பாடுபட்டாரு, நன்னா நன்னா களியாட்டம் ஆடிட்டு வந்திருக்கு, நன்னா ஆட்டம் ஆடி அட்டகாசம் மட்டும் வந்திருக்கு பய. ஆனா இவன் நினைச்சிருக்கா பாவம் செருப்பு வேற போடாம போயிடுத்தான். அப்ப இவெல்லாம் பேசிட்டு இருக்கால அந்த மாடுகள்லாம் காதுல கேட்டுடுத்தான். அதுக்கெல்லாம் மா மா மாமான்னு கத்தின எல்லாரும் தூங்கின பிறகு இந்த மாடுகள்லாம் அழகா கிளம்பி போயிடுத்து. அடுத்த நாள் காத்தால கண்ணன் திரும்பி மாடெல்லாம் ஓட்டிட்டு போறான், எல்லாம் எங்கேயோ போச்சு வந்தது. அடுத்த நாள் காத்தால கண்ணன் எப்படி போறான், நேற்று எந்த இடத்துல பாறை பாறையா இருந்து விளையாடினா அங்க பார்த்தா மண் அவ்வளவு சாஃப்டா இருக்கும், குழந்தைகளோட பேபி பவுடரை விட சாஃப்டா இருக்கும், அவ்வளவு மிருதுவா. கண்ணன் எப்படி கை வச்சு பாக்கணும், அது எப்படி ஒரு நாள்ல அவனை விட அதிசயமா இவ்வளவு வேகமா யார் பண்ணா அப்படின்னு பாக்குறான். ரொம்ப குஷியா இருந்தா ஆடுறான் பாடுறான் உருள்றான் பரல்றான். பார்த்தா அங்கங்க ரத்த துளி இருந்துதான் அந்த மண்ல. இதுனடா ரத்த துளி எல்லாம் இருக்கு அப்படி இப்படி பார்த்து என்ன ரத்த துளி இப்படி பாக்குறேன். ஒரு மாட்டுடைய குழம்புல பார்த்தா ரத்தம் வெடியாது. பாக்குறான் நாலு குழம்புலயும் ரத்தம் பார்த்தா ஒவ்வொரு மாடா பாக்குறான் எல்லா மாட்டு குழம்புலயும் அடிபட்டு இருக்கு. கண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சான், எடாண்ணா இந்த மாடுகள்லாம் அவ பேசுறத கேட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா வந்து இந்த பாறையெல்லாம் குழம்புல அடிச்சு 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 நம்ம கல் உடைப்பா தெரியுமா, இந்த சுத்திய வச்சு உடைப்பா. அந்த மாதிரி குழம்ப வச்சு அடிச்சு உடைச்சு ஒரு மாடு என்ன பண்றதான், பெரிய பெரிய பாறையெல்லாம் குட்டி குட்டியா உடைக்கிறான், இன்னொன்னு அதை விட அதை குட்டியா உடைக்கிறான், இன்னொன்னு அதை விட குட்டியா உடைக்கிறான், இன்னொன்னு கடைசியில் அப்படி தும்னு குச்சி 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 அதை மண்ணா ஆக்கித்தான் ரமன் ரேத்தின்னு பேர். அங்கே போனா அழுகுதான் வரும், அங்கே போனா அந்த மண்ணை விட்டு நல்லா வரவே நிஜமாவே குழந்தை ஆடும். நாங்கெல்லாம் மேலே அள்ளி போட்டோம், தன் தள்ளி தானே மண்ணும் போட்டு போனோம், நாங்கெல்லாம் போட்டுட்டோம் பிருந்தாவன். இப்போ போகும்போது உருண்டு பிறண்டு ஆடி பாடி ரமன் ரேத்தின்னு பேர். அப்ப இந்த மாட்டு கூட்டத்தை அவன் காப்பாத்தி தானே ஆகணும். அன்னைக்குதான் கண்ணன் சொன்னான், இனிமேல் நான் பிருந்தாவனத்தை செருப்பே போட மாட்டேன். கண்ணன் கட்டி பிடிச்சு கேட்டான், எனக்காக எப்ப வந்து பண்ணலாம். இந்த மாடுகள்லாம் கண்ணன் குதிக்கிறத பார்த்து கண்களில் கண்ணீர் வழி அப்படி பார்க்கலாம். கண்ணன் அப்படி காலெல்லாம் பிடிச்சு விட்டான், குழம்ப வலிக்கிறதா எனக்காக ராத்திரி வந்தேளோ எல்லாம் அப்படி இப்படி ஆயிடுதான். மாடுகள் அப்படி கண்ணனை பார்த்து உன் பிடிச்சிருக்கான் தலையாட்டி கேட்டுதான். கண்ணன் சொன்னான், உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம் ரமன் ரேத்தின்னு பேர். பிருந்தாவனத்தை விட மகாவன் கோகுலத்தை விட அந்த இடம் ரொம்ப விசேஷம் கன்னடக்கு. இன்னைக்கும் அங்கே நிறைய மாடுகள் உண்டு. அதனால அந்த மாதிரி ஒரு மண்ணு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் பெட் கட்டுறேன் உங்களுக்கு, எத்தனை எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு மண்ணு பண்ணவே முடியாது. அத்தனை சாஃப்ட், இத்தனை வருஷம் ஆன பிறகு அப்படியே இருக்கு, அந்த சாஃப்ட்னஸ் மாறவே இல்லை. வெயிலில் கூட பெருசாக சூடு தெரியல சார், மண் சூடு தெரியும்ல அது கூட தெரியுது, அவ்வளோ சாஃப்ட். அப்படிப்பட்ட பசு நிறைய காத்த பகவான், அதாவது ஆழ்வார் சொல்ற மலையை எடுத்து கல்மாறி காத்து பசு நிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரான், அவருடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண பிரான். அப்ப உங்க கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சுவாமி இருக்க ஒவ்வொரு பகுதியும் ஒன்னு அழகா சொல்ற அசுரர்கள் மனுஷால கஷ்டப்படுத்தக்கூடிய அசுராளுக்கு கஷ்டம் கொடுக்கிற திருமால், கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ற திருமால், மாடுகளுடைய கஷ்டங்களை தவிர்த்த திருமால். அப்ப இதெல்லாம் நமக்கும் உண்டுன்னு அர்த்தம். ராஜகோபாலன்ற வழியா மன்னார்குடி ராஜகோபாலன் ஆழ்வார் தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்போதும் சொல்லி சொல்லி இந்த புலம்புறணும். இருந்தாலும் இருந்தாலும் இந்த இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில நாம ஜபத்தை விட ஜாஸ்தி உபயோகப்படுத்திருக்கோம். நாம ஜபம் 100 தடவை இருந்தாலும் ஒரு 1000 கோடி தடவை சொல்லியிருக்கோம், சின்ன வயசுலேயும் சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்வார் சொல்றார், இந்த கோமாதாவுக்கு அனுகிரகம் பண்ணானே அதை சொல்லி சொல்லி கிரிதாரி 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 நீரா அப்படிதானே சொல்ல மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்ட்டு கிரிதாரி அதானே வேணும். அப்ப அவன் நாமத்தை சொல்றதுக்கான ஒரு வாழ்க்கை தொலைவு தவிர்க்கக்கூடிய ஒருத்தன் இது மாடுகிட்ட ப்ரூவ் ஆயிடுது. அப்ப அவன் நாமத்தை நீ சொல்லலாம் ஒண்ணு, இது ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரூவ் ஆகாத விஷயத்தை ஆழ்வா சொல்லல, மாடுகளுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிருக்கான், உன் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண மாட்டான், அதுவும் ஜீவன் நீயும் ஜீவன் சரியா. அதனால ஆழ்வா சொல்ற தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்போதும் என்ன சொல்லி சொல்லி பாட தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் தளவாதார். தலகால் புரியாம ஆடணும் சொல்லுவோம், தலகால் புரியாம ஆடாத ஆழ்வார், தலகால் புரியாம ஆடு அப்படின்னா கிருஷ்ணா கிரிதாரி ராதே 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 கோவிந்தா ராதே 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 கோவிந்தா ராதே ராதே கோவிந்தா ஹே பிருந்தாவன சந்திரா அநாதநாதாதீன பந்தோ ராதே கோவிந்தா
அநாதநாதீன பந்தோ ராதே கோவிந்தா. நந்த நந்தனா நவநீத சோரா ராதே கோவிந்தா. நந்த நந்தனா நவநீத சோரா ராதே கோவிந்தா. ஹே ராதே கோவிந்தா, ஹே ராதே ராதே கோவிந்தா, ஹே பிருந்தாவன சந்திரா, அநாதநாதீன பந்தோ ராதே கோவிந்தா. அநாதநாதீன பந்தோ ராதே கோவிந்தா. இப்படி ஆனந்தமா இத பாடி ஆடலாம். ஒண்ணு இப்ப எப்பெல்லாம் மனசாளோட பத்திய ஒரு சிந்தனையோ இல்லாட்டி அவ பண்ண காரியங்கள் இதுதான் நம்ம மனசு ரொம்ப பாதிக்கிறது இல்லையா? அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணோமோ அந்த மாதிரி நாமத்தை பாடி பாடி சொல்லி சொல்லி நின்று எப்போதும் சொல்லி 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 இந்த மனசு உள்ளுக்குள்ள பேசிட்டே இருக்கு. வெளியில நிறைய எல்லாருக்கும் தெரியாத மாதிரி பேசினா பைத்தியம், உள்ளுக்குள்ளேயே பேசினா அவ ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப நல்லதா, எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுப்பா, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பைத்தியம்னா ஒன்றும் தெரியாம தானா ரோட்ல பேசிட்டு போச்சுன்னா பைத்தியம், எல்லாத்தையும் மட்டும் மனசுக்குள்ளேயே பேசினா பைத்தியம் தெரியாது, அவ்வளவுதான். அமத்தான் பைத்தியம் தான். பேரே எனக்கு யாவரும் ஆழ்வார் சொல்றாரு, மனசு உள்ளுக்குள்ள எதையோ சொல்லிட்டே இருக்க இல்லையா, நீ தூங்குற வரைக்கும் எதையான் சொல்லிட்டு இருக்க இல்லையா, அந்த சமயத்துல எல்லாம் கிரிதாரி கிரிதாரி கிரிதாரின்னு சொல்லு, கல்லெடுத்து கல்மாரி காத்தனுடைய பேரை சொல்லு அப்படின்னு சார். சொல்லி சொல்லி நின்று எப்போதும் தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாத. தலைகால் பிரியம் ஆடு அப்படி பறக்கலன்னா அலைகள் நரகத்தை அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. அப்படி பண்ணல அப்படின்னா அவெல்லாம் வீணர்கள், யமலோகத்துக்கு விருந்தாளியா. ஆனந்தமா நரகலோகத்துல அபாடா வந்தாண்டா, ஜோர் வா வா வா, அவளுக்கு ஒரே குஷியா. போலீஸ்காரா வீட்டில் ஏதாவது சண்டை தகராறு வச்சுக்கோங்களேன், கோபமா போவாளாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அன்னைக்கு அவனா திருடனோ எவனா மாட்டினான் அடி பின்னி எடுத்துருவான். ஆத்த இருக்க கோபம் அவ சொன்னதெல்லாம் வச்சு லட்டி பிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு கோபத்துல ஒரு ஆசையில குதியாட்டம் போட்டு காத்துட்டு இருப்பாள யமதூதர்கள். யாராவது நீங்க கிடைச்சா தேவலையே வஸ்தம்மா அதுலயா வா அப்படின்னா பல சீனியர் ஜூனியர் எல்லாம் உண்டு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அதுக்கு நான் கேரண்டி. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு ராமானுஜ பலத்தினால சொல்றேன். அவ என்ன பண்ணுவாள், அந்த சீனியர்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்த ரொம்ப தவறு பண்ணவாளதான் அவள்லாம் ஹேண்டில் பண்ணுவாள். சமயத்து ஆளே வரலன்னா என்ன பண்ணுவா, அல்பமா தவறு பண்ணவாளாம், இவனெல்லாம் போய் நான் தண்டி சின்ன பண்ண போறேன், போ ஜூனியர் நீ போ ட்ரைனிங் எடுத்துக்கோ, நான் அடி அடி கொண்டு எண்ணெய் செட்டில் போட்டு வரு, எப்படி வறுக்கணும், நல்லா தலை குப்பை அப்படி தலை கழுத்து வரைக்கும் தொங்க விட்டது நல்லா வரு, எவ்வளோ நேரம் வறுக்கணும், உனக்கு எவ்வளோ நேரம் போர் அடிக்க தான் வரு அப்படின்றவாளா. அந்த மாதிரி அவளோட ஸ்டேட்டஸ் உண்டா, அவள்லாம் எப்படாப்பா யாரா நன்னா பாவம் பண்ண வருவான்னு காத்துட்டு இருப்பாளா. அந்த கிரிதாரி பிரபாவத்தை சொல்லி 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 பறந்து ஆடலன்னா அவளுக்கெல்லாம் விருந்தாளியும் அவாடா வசமா சிக்கினாண்டா ஜோர் அப்படின்னு சந்தோஷப்படுவாள். அலைகள் நரங்கத்து அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. இங்க இருக்க உழைப்பு போதாது, அங்க வேற படாத பாடு படணுமா. அதனால கோவர்தன கிரிதாரி நினைச்சுண்டு ஒழுங்கா ஆடி பண்ணி ராத்திரி போய் ஆடணும்னு எல்லாரும் தூங்கிய பிறகு அடங்கடி பாத்ரூம்ல போய் ஒரு ஆட்டம் ஆடிடுங்க. கிரிதாரி 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 எப்படி வேணா ஆடுங்க, யார் கேட்க போறா, ஆம்பாட்டில் எவ்வளவு ஆடி இருக்கோம், ஆயத்துக்கு ஆடி இருக்கோம், ஆடி வைப்போமே, நம்ம ஆட்டத்தை பார்த்து கண்ணன் ரசிக்கணும் அவ்வளவுதான். சரியா, இந்த உலகம் ரசிக்காது, இது ஒரு பைத்தியகாரத்தனமான உலகம் வச்சுக்கோங்களேன். இதுக்கு பிடிச்சதுன்னா எதவானா ரசிக்கும், இதுக்கு பிடிக்கலன்னா எல்லாத்தையும் அசிங்கம்னு சொல்லும். கண்ணன் ரசிக்கணும், கோபிகள் தான் அப்படி ஆடலாம். ஆழ்வார் சொல்ற கஜேந்திரனுக்கு கிருபை பண்ண உனக்கு இருக்கான், அதை நினைச்சு ஆடி பாட வேண்டாமா அப்படின்னு சார். ராட்சசர்கள் அழிக்கக்கூடிய பகவான் உனக்கு உண்டு, அதை நினைச்சு ஆடி பாட வேண்டாமான்னு சார். கோவர்ணகிரியை தூக்கி பசுமாடை காப்பாற்றமான உனக்கு உண்டு, அதை நினைச்சு ஆட வேண்டாமா, சொல்லி சொல்லி ஆட வேண்டாமா, ஆடு அப்படின்னு.
வம்பவிழ் கோதை பொருட்டா மால்விடை ஏழும் அதர்த்த செம்பவள திரள் வாயன் சிறீதரன் தொல்புகழ் பாடி கும்பிட்டு நட்டமிட்டு ஆடி கோகு உகத்துண்டு உழலாதார் தம்பிறப்பால் பயன் என்னே சாது சனங்கள் இடையே.
வம்பவிழ் கோதை பொருட்டா, அழகாக தலையில நிறைய பூச்சி முடிந்து இருக்காளாம்.
நப்பின்னை உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவா என்று வந்தியா. கந்தம் கமழும் குழலி,
தலையில எப்பொழுது என்ன பூ சூட்டின் இருக்காளாம். என்னடா எல்லாம் கண்ணன் பிரிச்சு கொடுத்த பூவான். ராசக்கடை பொழுது கூட ராதிகாவை தனியா இசைந்து போயிட்டு அவளுக்காக பூவெல்லாம் பிரிச்சு கொடுத்து அவ தலையில கண்ணன் சூட்டி விட்டான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அப்படி கண்ணன் சூட்டி விட்ட பூக்களை சூடிந்து கிடக்கக்கூடிய அந்த நப்பின்னை ஆகிய ராதிகா வம்பவிழ் கோதை பொருட்டா. கோதைனா ஸ்திரீன் அர்த்தம். கோதை பொருட்டா மால் விடை ஏழும் அதர்த்த ஆச்சரியமான விடை அப்படின்னா விடையேறு கபாலி ஈசன் விடுதந்தான் இல்லையா. விடை அப்படின்னா ரிஷபம், ரிஷபத்தை தமிழ்ல விடை அப்படின்னு சொல்லுவா, அது தமிழ் வார்த்தை. அந்த மாதிரி அந்த நப்பின்னை பிராட்டியோட அப்பா கும்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரா, தன் தன்ன கல்யாணம் பண்ணிக்கிறவா ஏழு எருதுகளை அடக்கணும்னு சொல்லிட்டாராம். எப்படி ஜனக மகாராஜா வில்லெடுத்து நாணயேத்தனம்னு வச்சாரோ அதுபோலே ஏழு எருதுகள். இந்த ஏழு எருதுகள் யாரடானா தர்மஸ்வரூபமா, தர்மத்தை போய் யாராவது அடக்க முடியுமா? தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்தக, தர்மம் தலை காக்கும். தர்மத்துக்கு தான் எல்லாம் கட்டுப்பட முடியும், தர்மம் யாருக்கும் கட்டுப்படாது இல்லையா. அப்ப அந்த ஏழு காலைகளை அடக்க முடியாம எல்லாரும் நொந்து போயிட்டாலாம். தர்மத்துக்கு நம்ம கட்டுப்படலாம், தர்மத்தை வசியப்படுத்தலாம், யாரும் அடக்க முடியாது. அப்ப இந்த கண்ணன் என்ன பண்றானா, இவன் போய் தான் ஏழு ரூபமா எடுக்கிறானா, ஏழு ரூபம் எடுத்து ஏழு காலைகளையும் ஒன்னா அடக்கி ஏழு காலையில் ஒன்னா அப்படி மூக்கனாங்க கையில போட்டு கட்டி அப்படி நிறுத்தினான். ஜாமுன் அப்படி நிறுத்தினான், இடுப்புல கையேசி பாண்டன் நான் கட்டிட்டேன் நப்பினை வாடி கல்யாணம் பண்ணி கொண்டுட்டான். வம்பவிழ் கோதை பொருட்டா மால்விடை ஏழும் அடர்த்த செம்பவள திரள்வாயன் ஸ்ரீதரன், ஸ்ரீய தரிக்கக்கூடியவன் ஸ்ரீதரன், அது தமிழ்ல ஸ்ரீதரன் மாத்திருக்கான் தமிழ் படுத்திட்ட. இந்த ஸ்ரீய தரிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டானா, ஜம்மனு செம்பவள திரள்வாய் அழகான செங்கனிவாய் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாயே ஆவேனேன்ற செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எஞ்சனையோ அன்னை மீறாள் என்னை முனிவதனே நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் தங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அதரம் மதுரம். அவ்வளவு அருணபிம்ப பலாதரோஷ்டாத்து பூர்ணேந்து சுந்தர முகாத்து கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் நஜானே. அவ்வளவு அழகான ஒரு செங்கனிவாயா, அந்த செங்கனிவாய் செம்பவள திரள்வாயன் ஸ்ரீதரன் தொல் புகழ் பாடி சொல்ல பழமையான புகழ். இந்த புது பணக்காரங்கெல்லாம் புகழ் பாடுவான், இவர் நிறைய தானம் கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, அந்த மாதிரி சொல் புகழ். ஆதி காலத்திலேந்து அவ்வளவு புகழ், வேதம் சொல்லி பெரியவா சொல்லி அழியாத ஒரு புகழ். இப்ப ராமாயணம் வாசிக்கணும், ஐயாயிரம் வருஷமா, ஐயாயிரம் தப்பு சரியா, 869,000 வருஷமா ராமாயணம் வாசிச்சிருக்கும். பாகவதம் தான் 5,116 வருஷமா வச்சிருந்துருக்கும். ராமாயணம் 869,000 வருஷ கால பரியந்தம், அதுக்கு மேலேயும் கூட்டிட்டு போலாம். யுத்தான வருஷமா வாசிச்சிருக்கும். அப்ப தொல் புகழ் தானே, வராகவதார் எப்பயோ வந்த அவதார் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. தொல் புகழ் அப்பேற்பட்டவனுடைய புகழ், ஸ்ரீதரன் தொல் புகழ் பாடி அவனுடைய பழைய பெருமை, அதெல்லாம் அழியாத பெருமை. நம்ம பழைய கதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசணும் இல்ல, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டா இப்படி நடந்திருக்க வேண்டாம், அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆயிருக்கும். சின்சியரா அதை பேசிட்டு ஆழ்வார் சொல்ல உன்னுடைய சொல் புலம்பல விட்டுடு, சொல் புகழ் பாடி பழைய புலம்பல். அன்னைக்கு ஒரு நாள் கீழே போனேன் அவ திட்டா அப்படின்னு 20 வருஷம் கழிச்சு
நான் சொல்றேன் கேளு, நான் திட்டு வாங்கினேன் நீ வாங்காதே அப்படின்னு சொல் புகழ் சொல் புலம்பல் மாதிரி ஆளு அதெல்லாம் விட்டுடு. சொல் புகழ் பாடி கும்பிடு நட்டமிட்டு ஆடி கோகு உகத்துண்டு உழலாதார். துன்பத்தை உழல்றோம் இல்லையா, கஷ்டத்தை உழல்றோம் இல்லையா. ஆழ்வார் சொல்றார் பகவன் நாமத்தை சொல்லி கொஞ்சம் உழல ஆனந்தமா தப்பின்னை பிராட்டிக்காக எழுது எருது அடக்கினவன் எம்பெருமானுடைய வைபவத்தை பேச சரியா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள். என்ன அழகா சொல்றார் கண்ணதாசன் இல்லையா, புருஷோத்தமன் புகழ் நீ பாடு. புருஷோத்தமன் அழகா வாசிச்சா, நீ புருஷோத்தமன் புகழ பாடு. அந்த மாதிரி சொல் புகழ் அவன் பெருமையை பேச மைரிப்பீலி சொல்லாம் பெருமாளுடைய பெருமையை பேசுறதுன்னு நம்ம பேரை சொன்ன ஐயோ அவாளா அப்படின்னு ஆரம்ப ஐயோ அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்ப அவன் பெருமையை பாடிட்டோம் மீரான ஐயோ ஹாஹா அப்படின்னு மீரா மாதா அவன் பெருமையை பாடின் இருக்கா. அதான் ஆழ்வார் சொல்றார் அத்தனை ஆச்சரியமா நப்பின்மை பிராட்டி ஒரு ஒரே ஒரு ஸ்திரீக்காக ஏழு எழுது அடக்கினான் இல்லையா, உனக்கு பண்ண மாட்டானா, நீ அவனுக்கு வேண்டப்பட்ட ஆள் தான் சரியா. ஸ்ரீதரன் தொல்புகள் பாடி கும்பிடு நட்டமிட்டு ஆடி கோகு உகத்துண்டு உழலாதார் தம்பிறப்பால் பயன் என்னே சாது சனங்கள் இடையே. உத்தமமான சத்மனுஷா சதாசாரி புருஷாலா இருக்கா வச்சுக்கோங்களேன். அவ முன்னாடி போய் எங்களுக்கு நம்ம என்னத்த சொல்ல முடியும் சொல்லுங்க. இப்ப திடீர்னு ராமானுஜர் வந்துட்டார், சைதன்யம் வந்துட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அவா நீங்க திட்டா அதை யோசனை பண்ணிருக்க சொல்ல முடியும். தைரியம் இருக்கா சொல்லுங்க. ராமானுஜன் சொல்லு அப்படின்னா நினைச்சிட்டு இருக்கா, அது ஒண்ணு இல்ல மனசு ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட குடும்ப விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல எப்படி அசரை வழியும் சைத்திர மகாபிரபு கிட்ட போய் எல்லாம் புலம்ப முடியுமா, அப்ப வாய் திறக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அவ்வளவுதான். அப்ப நமக்கே தெரியும் கேவலம்னு, இது சாரமில்லாத ஒரு விஷயம் தெரியறதும் இல்லையா. அது ரொம்ப அத்தியந்த ரொம்ப வேண்டப்பட்ட வாட ஏதாவது புலம்பிட்டு இருப்போம், யாரா புதுசா இருந்தோம் ஒண்ணு இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்ப வெளியில சொல்ல முடியலையோன்னு பெரிய பாகவதம் பேசிட்டு இருந்தோம், என்ன பேச பாகவதம் பேசிட்டு இருந்தோம், ராமாயணம் பேசிட்டு இருந்தோம், சத்தங்கள் வாங்க சத்தங்கள் நிறுத்திடுவோமா இல்லையே. சத்தங்கள் சொல்லிட்டு இருக்கோம் யாராவது புதுசா வரா, சத்தங்களுக்கு பழக்கமே இல்லாத புதுசா வரா வச்சுக்கோங்க, உடனே சத்தங்கத்தை நிறுத்திட்டு ரகசியம் அப்படி பேசலாம் அப்படின்னு இல்லையே. அப்படியே பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப எல்லாரும் அனுபவிக்கும்படியா இருக்கு இல்லையா, அது வெக்கப்பட வேண்டாம் இல்லையா. அதான் ஆழ்வார் சொல்றார் பகவன் நாமத்தை சொல்லி பாடி அனுபவிக்காதவா பெரியவா முன்னாடி எனது பேச முடியும். அப்ப எதை பேசணுமோ அதை விடாம பேசணும். ஸ்ரீதரன் தொல் புகழ் பாடி டெய்லி இந்த புகழ பாடு, உன் புகழும் வேண்டாம் அடுத்தவா புலம்பலும் வேண்டாம் சரியா. உன் புகழ் என்னத்துக்கு, அடுத்தவா பத்தி புலம்பல் என்னத்துக்கு, தலைக்கு மேல மலத்தை வச்சுன்னு யாராவது அலைவாள ஒரு பானை நிறைய வச்சுட்டு போற இடத்துல தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும், தலைக்கு மேல ஆய தூக்கிட்டு போனா எவ்வளவு கன்றாவியா இருக்கும். அது ஏதாவது பிரயோஜனம் உண்டா, பிரயோஜனன்றதை விட இன்னும் கஷ்டம் ஜாஸ்தி ஒண்ணும் இல்லையா. அப்ப தலைக்கு மேல எதை வச்சுக்கணும், பகவானை வச்சுக்கணும். இந்த கேரளா கோவில்கள்லாம் போனோம்னா ஸ்ரீவேலின்னு உண்டு, அதில் தலைக்கு மேலதான் அந்த உற்சவ மூர்த்தி வச்சு எடுத்துட்டு வரலாம். நீங்க பாத்துருக்கலாம் நம்ம ஊர்ல சப்பரத்தை தூக்கிட்டு வருவோம் இல்லையா, தமிழ்நாட்டில் கைத்தள சேவைன்னு ரொம்ப விசேஷம், அங்கே டெய்லியே கைத்தள சேவை தான் கேரளாவில். நான் பத்மநாபர் கோயில் நிறைய பார்த்துருக்கேன், குருவாயெல்லாம் பார்த்தா அந்த கீஷாந்தி தலைக்கு மேலே எடுத்துக்கிட்டு தான் வருவார். அது எப்படி திரும்ப குருவாய் கொடுத்து திரும்ப தலைக்கு மேலே வைக்க வேண்டியது என்ன, சுவாமியை தானே தலைக்கு மேலே சுவாமியை வச்சா சுத்தம் கண்டரை கொண்டு வச்சுப்பாளா. அதான் ஆழ்வார் திரும்ப திரும்ப தலையே சொல்வார் கும்பிட்டு நட்டமிட்டு ஆடி கோ உகட்டுண்டு. தலைக்கு மேலே பெருமாள் மட்டும்தான் இருக்கணும், மகாபலி மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தான், கடைசியில் தன் தலையும் கொடுத்தான் பாருங்க. மகாபலி கிட்ட ஏண்டா அன்றைக்கி என்னடா நடந்தது, தலைக்கு மேலே கால் வச்சாங்களான் தெரியும் அப்படின்றான். அன்னிலேருந்து மகாபலிக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுமா, தலைக்கு மேலே பெருமாள் திருவடி இருக்கு. எதை கேட்டாலும் தலையும்னு சொல்ல ஹா சபோ அப்படின்றான். தலைன்னு வார்த்தையே பேச மாட்டேங்கிற மகாபலி இடத்துல பந்துக்கள்லாம் தலைனா பெருமாள் திருவடின்றான் சடாரின்றோம் இல்லையா. தலைக்கு மேல வச்சுக்க வேண்டியது எம்பெருமான் திருவடி, அதுக்கு மேல எதை வச்சுனாலும் கணக்கும் அது மட்டும்தான் கணக்காது சரியா. அதான் ஆழ்வார் சொல்ல அவனை வச்சுக்கோங்க, கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணவனை வச்சுக்கோங்க, அவன் நாமத்தை சொல்லி வச்சுக்கோங்க, ராட்சசர்கள் அழிக்கும்படியான எம்பெருமான் திருவடியை கொண்டு வச்சுக்கோங்க, அழகா கோவர்ணகிரி காப்பாற்றின எம்பெருமான் லீலையை சொல்லி ஆடி பாடுங்க, அழகா ஆச்சரியமாக நப்பின்னை பிராட்டிக்காக ஜோர எல்லாத்தையும் அடக்கினானே அவனை நினைச்சென்று ஆடி பாடுங்க. இதுதான் உங்களுடைய தான தர்மம், இதை விட்டு வேற என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றார் ஆழ்வார். அடுத்த பாசனம் சொல்றார், சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் தொள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னர் என் சவிப்பார் மனிதரே. சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு, சாது ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய கம்சனை அழிப்பதற்காக ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த நாராயண சுரூபமா அங்க இருக்கான், இங்கு பிறந்தான் அதே நாராயண மூர்த்தி. ஜோர பூமியில வந்துட்டான மதுராபுரி நாயகனாக, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லியா, வடமதுரையில வந்துட்டானா, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்ற ஆழ்வார். அதுதான் திருப்பி ஆழ்வார், சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு. இப்ப பல சந்தர்ப்பங்கள் நமக்கு பல பேர் கஷ்டம் கொடுப்பா, நம்ம திருப்பி திருப்பி இவாளையே நினைச்சுன்னு உட்கார்ந்து இருக்கும். அந்த சாது ஜனங்கள்லாம் என்ன பண்ணா சரியா நினைச்சாலும், ராமன் காட்டுக்கு போறார் வனவாசம், நிறைய ரிஷிகள்லாம் வந்து பாக்குற, கை காலெல்லாம் இல்ல, கண் இல்ல, கால் உடஞ்சிருக்கு, எல்லாம் வந்துருக்கு. ராமன் வந்து நிக்கிறான், ரிஷிகள்லாம் அப்படியே பாக்குறான், ராமன் பாக்குறான், எல்லாருக்கும் கை காலெல்லாம் உடஞ்சு கிடக்கு. அப்ப பகவான் நினைக்கிறானா, நல்ல வேளை நம்ம காட்டுக்கு வந்தோம், நம்ம பட்டாபிஷேகம் ஆகி நாட்டிலேயே இருந்தோம்னா அவெல்லாம் யார் கவனிப்பான்னு நினைச்சானா, அவனை இப்படி யாராங்க வர வச்சான்னா, இந்த சாதுக்கள்லாம் ராமா ரட்சிக்கணும் ராமா ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டே இருந்தாலும், இந்த ராசுரர் எவ்வளவு கஷ்டப்படுத்தியும் ராமஸ்மரணை பண்ணாலாம், அதுல என்ன ஆச்சுன்னா ராமன் பட்டாபிஷேகத்தை அழக பிளான் பண்ணி போஸ்ட்பான் பண்ணிட்டு காட்டுக்கு வந்துட்டாராம். நம்ம பிரார்த்தனை அப்படி இருக்கணும், பகவத் தியானம் பண்ணோம்னா சுவாமி வந்து நம்மள காப்பாத்துறோம், அதானே அழகு, அதை அனுபவிக்க வேண்டாமா? நம்ம புத்திசாபத்தினால காப்பாத்திக்கிறோம், காப்பாத்தினா சிடி காக்கின்ற வாழ்க்கைய, இடியாப்ப சிக்கல்னு இடியாப்பம் இருக்கும் இல்லையா சேவை, அது எங்க ஆரம்பம் எங்க அந்தம் தெரியாது. நம்ம பிராரப்த கர்மா வாழ்க்கை நம்ம ஐடியா எல்லாம் இடியாப்ப சிக்கல், இது அப்படியே விட்டோம்னா கூட சும்மா இருக்கும். இதை ரொம்ப அழகா சரி பண்றேன் சரி பண்றேன் சரி பண்றேன் அவர்கள் அங்கங்க மனசு ஓடியா நன்னா மாற்றி முடிக்கிறோம். அதை விட்டுட்டு சுவாமிய தியானம் பண்ணும், பிரகலாதன் எங்கேயாவது இரண்டே கசிப்ப தியானம் பண்ணா காண கிடைக்கிறதா பாருங்க. பிரகலாதன் அப்பா கேட்கும் போதெல்லாம் என் பாரு அப்படி கஷ்டப்படுத்துறேன், அவன் பாப்பா தானே, நான் சின்ன பாப்பா தானே, என்ன போய் விஷம் குடிக்க சொல்றிய, இப்படி எங்கேயாவது ஒரு புலம்பல் புலம்பிருக்கான நம்மள மாதிரி, எவ்வளவோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினானா, என்ன திரும்பி திரும்பி நாராயண 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 இதான் புலம்பிட்டு இருந்தான். இன்னைக்கும் ஹோபிலத்து பிரகலாதன் எந்த இடத்துல ஸ்கூல் படிச்சானோ அந்த ஸ்கூலோட இடம் இருக்கு, பிரகலாதன் ஸ்கூல் இருக்கு, போலாம் ஹோபிலம் ஒரு தடவை போனோம், அருமையான ஒரு இடம், அது கடத்தின்னு தான் போனவங்களை அப்படிதான் இருக்கும், ஊரே கடத்தி போய் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான், எங்கேயாவது நீங்க பாகவதத்துல பிரகலாதன் பசங்க கிட்ட எங்க அப்பா அப்படி படாத பாடு படுத்துறாரு புலம்புறாள, நம்ம எவ்வளவு புலம்புறோம் பாருங்க ஒவ்வொரு நாளும், அவசியம் இல்லை இல்லையா, சரி வெளியில புலம்புறதுல ஏன்னா குடும்ப மரியாதை, உள்ளுக்குள்ள புலம்புறையில அந்த உள் புலம்பலும் இருக்கப்படாது. அதுதான் ஆழ்வாசலர் குக்கர் நல்லா மூடி திறந்தா குப்புன்னு நாரது, மூணு நாளா வச்சு சாதம் அப்படியே இருக்குன்னா, அந்த மாதிரி மனசுல போட்டு மூடி வச்சு பிரயோஜனம், உள்ளே இருக்கப்படாது, காலியா இருக்கணும். அதான் ஆழ்வார் சொல்ற, சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி, வேத முதல்வன் புருஷ சுக்த மந்திரத்தினாலே சொல்லப்படுகின்ற முதல்வன், சத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம் பாகவதம் சொல்றதானோ, அங்க போய் புருஷசுக்த மந்திரங்கள் சொன்னார்கள் அப்படின்னு. இவன் தான் முதல்வன் ஆதி பீஜாய, அதான் வேத முதல்வன், வேதத்துல நிறைய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வசதி புருஷசுக்த மந்திரம், அந்த புருஷசுக்த மந்திரத்தினாலே சொல்லப்படுகின்ற புருஷன் யாருன்னா இவன் தான். சாதி சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதா, வீதிகள் தோறும் சொல்லணுமா, சைத்தன்ய மகாபிரபு மாதிரி, நித்யானந்த மகாபிரபு மாதிரி, ஹரிதாஸ் அவன் மாதிரி. நித்யானந்த மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சொல்ற போ நாள் புது டார்கெட் அப்படின்ற என்னன்ற, வீடு வீடா போய் நாம பிக்ஷகளுன்ற, நாம பிக்ஷகளுங்கோ அப்படின்ற எல்லார்கிட்டையும் போறா. அதுல நித்யானந்தர் ஜகாயி மதாயி கிட்டையும் போய் கேட்கிறார், அவ ஏற்கனவே திமிழ் பிடிச்சவன், அடிக்க வந்துட்டா
ஹரிதாசியவன் அங்கதான், அவர் ரொம்ப சாப்பிட்டு பாவம் ஹரிதாசியவன். அவர் சொன்ன சாதாரண திருவிழா போயிட்டு வரலாம்ப்பா, எதுக்குப்பா துஷ்டர்கள் திருவிழா, அதெல்லாம் கிடையாது, நாம எல்லாருடையும் போனோம்ட்டார் நித்யானந்தர். அப்புறம் அடிக்க வந்த நாலு கால் பாசம் இவர் ஓடி வந்துட்டார். ஹரிதாசி அவன் ஓடி வர முடியல, வயசானவர், ஒரு வழியா ஓடி வந்து கத்து கத்து கத்துன்னு கத்துறார். சைத்தன்ய மகாபிரபுட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு உங்களையால் அங்கெல்லாம் போக சொன்னார். நித்யானந்தர் கையில் இப்படி இடுப்புல கை வச்சுட்டார். எல்லா இடத்துலயும் நாமபிக்ஷை கேட்கணும்னு சொல்லுவேன், அப்புறம் அங்கேயும் போனேன் கேட்பேளோ, அதான் நாம பிக்ஷையிலையும் தாரதமியம் உண்டோ, சொல்லாத வாழை சொல்ல வைக்கிறது தான் நாம பிக்ஷை, சொல்ற வாழ போய் சொல்லு சொல்லு சொல்லு, நாலு வாடி சொல்ல வாழை சொல்ல வச்சு சொல்றத பெருமை அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சார், இவர் தான் சரியான ஆள் நாம பிக்ஷைக்குன்னு. இந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற வீதிகள் தோறும் சொல்ல வேண்டாமா, பண்ணாமத்தை சொல்லிண்டு. ஏன்னா அந்த வீதியில ஒரு நாள் நம்மளை தூக்கிட்டு யாரோ போறார், இதுதான் யதார்த்தம். அதுக்கு முன்னாடி வீதிகள் தோறும் சொல்லு, வீதிகள் தோறும் ஆடிப்பாடு. பண்டிகை வீதிகள் எப்படி பாடுறோமோ வைக்கப்படாம, எத்தனை மகாத்மாக்கள் பாடியிருக்க, நாமதேவர் சந்துக்காராம், இவ்வளவு பேர் பண்டிகைபுரத்தை நம்ம பார்க்கணுமே, நம்மளை விட்டுருவோம். இந்த வாரி வருவானே ஜம்முன்னு ஆச்சரியமா, வாசுதேவா அந்த தலைவர் குள்ளாலா வாசுதேவ் முன்னூத்தி அபங்கம் தட்டின்ட்டு பாடி ஜால்ராவை தட்டிண்டு வீதிகள் தோறும் நிறைய பேர் அவனை வச்சு பூசாண்டி குழந்தைலாம் பயமுறுத்தி வைப்பான். அவர் வாசுதேவ் வரான் பிடிச்சி கொடுக்கணும், நல்ல மேம் பாவம் நாட்டில் வாசுதேவன் வரைக்கும் பூச்சாண்டி தான். வாசுதேவன் இல்லையா, வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரின்னு சொல்லக்கூடிய வாசுதேவன். அவன் கவலையே படுறதில்ல பாருங்க, தலையில அவன் பாட்டுக்கு அந்த மயில் பீலிக்குள்ளார வச்சுண்டு, கையில ஜால்ரா வச்சுண்டு, ஏதோ ஆஷாட சுக்ளையில எப்பயும் பாட்டுக்கு இந்த வாசுதேவனை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். அது புரியலான்னு சொல்லுவான், ரக்கமே பட மாட்டான். அப்ப அந்த மாதிரி இருக்க வேண்டாமா, வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார், ஓதி உணர்ந்தவர் முன்னர் என் சவிப்பார் மனிதரே. அப்படி பாடாத மகாத்மாக்கு மட்டும் என்னத்த ஜபிப்பா, பழக்கம் இல்லையா, திடீர்னு எங்கேயா வரத்துல பஜனை நடக்கிறது, நமக்கு பழக்கமே இல்லாத உட்காந்து தூங்கிடுவோம். ஏதோ அப்பப்ப சத்சங்கத்துக்கெல்லாம் போனோம், பாகவத்துக்கெல்லாம் போனோம் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஸ்லோகம் அப்பப்ப பழகிடும், புக்கு வாசிக்கலாம், அப்படி புக்கு என்ன பக்கம் திறக்கணும்னே தெரியாது, பக்கத்துக்கு யாரும் புக்கு கொடுத்துருவா, இப்படி வேலையும் கிழியும் பார்ப்போம். அது அவன் ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கல, பத்து ஸ்லோகம் தாண்டி போயிருக்கோம். எங்க உருட்டாவே நம்ம திரும்பி அவள் பக்கத்து புக்கில் எட்டி பார்த்து அவள் திரு திரும்பி முடிச்சுட்டு இருப்போம், அவளுக்கு தூக்கம் வந்துடும், அப்புறம் எங்கடா சாயமான கிடைக்கும் சாயும், அதுக்கு மத்தியானம் லஞ்சு வந்துடும், சாப்பிட்டு கிளம்பிடுவோம் இல்லையா. இப்போ பழகணும், ஆழ்வார் சொல்ற நீ சரீரம் நல்லா இருக்கும் பொழுதே நாமத்தை பழகலைன்னா வேற எப்ப பழகுவாய், அது வராகமூர்த்தியை கேரண்டி கொடுத்துருவா, நீ நன்னா இருக்கும்போது நினைச்சு வச்சிரு, கடைசி காலத்துல நான் உன்னை நினைக்கிறேன். இளையாழ்வார் சொல்லும்போது வர்றா அப்படிதான் சொல்ல, அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், அந்திம காலத்துல நினைக்க வேண்டாம். அப்ப இப்ப நினைவு அர்த்தம், இப்ப நினைவு இருக்கணும், நம்ம பாக்கணும் வயசானவெல்லாம் நினைவு தப்பிப்ப என்னமோலாம் பேசுற, அத்தனை பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேல அவளுக்கு நினைவு தப்புறது அப்படின்னாலே சரித்திரத்தை கிளம்ப போறான்னு தெரியும், நினைவு அநியாயத்துக்கு தப்பும். அப்ப நினைவு தப்பி போகிறது, இப்ப நினைவு தப்பா போகிறது, அவன் தப்பாம வேண்டாமா, இப்பயே பழகிக்கணும் நாமர்ச்சனம். அசாமியனுக்கு நாராயணா வந்தது அந்த படத்துக்கு ஒரு கேரண்டி வேணும் இல்லையா, கொஞ்சமா சொல்லணும் இல்லையா. அதுக்கு சொல்றது அப்படின்னா ஆடி பாடினம்னா நன்னா அனுபவிப்போம். இப்ப சினிமா பாட்ட வசன மாதிரி யாராவது எழுதி கொடுத்தா உட்காந்து நீ படிப்பேல அப்படின்னு, அது ஒரு ராகம் தாளம் பல்லவினா அப்படி எங்கேயோ கேட்டா அப்படின்னு எப்படி பழைய காலத்து பாட்டு அப்படி பாடுறோம். அப்ப அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற பஜனை சங்கீர்த்தனம், சங்கீர்த்தனம் தியாகராஜர் புரந்தரதாசர் வார்க்கடி முழுக்க சங்கீர்த்தனம் தானே, பல அவ்வளவு தூரம் நடக்கிற வார்க்கடிக்கார, எத்தனை நாள் நடக்கிற நினைச்சு பாருங்க, 30 நாள் 40 நாள் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிற ஆலந்தி தேகு பல ஊர்கள்லேருந்து வர, அவருக்கு என்ன பலம் சொல்லுங்க, நாம சங்கீர்த்தனத்தினாலே நடக்கிற கிலோமீட்டர் கணக்கா நடக்கிற நாம சங்கீர்த்தனம். நான் பாத்திருக்கேன் தூத்துக்குடியில திருச்செந்தூர் பாத யாத்திரை போவாங்க, வைகாசி விசாகம் நிறைய உற்சவத்துக்கு எல்லாம் போவா, அரோகரா 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 போட்டுட்டேதான் போவா, உங்களுக்கு பழக்கப்பட்ட சொல்றேன், திருப்பதி மலை ஏறுவாள் ஏறுமில்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா சொல்லி சொல்லிதான் ஏறணும், வேற வழி இல்லை. இத சொன்னாதான் உடம்பு ஏறும். இந்த கூண்டு அடைச்சி வச்சிருப்பா, அப்ப யாராவது கோவிந்தா போடுவா, கோவிந்தா போட்டா திறக்கான இல்ல கதவுகிட்ட போய் நிப்பா, கடைசி திறக்க மாட்டான். ஆனா அந்த கோவிந்தாவே கதவை திறக்க வச்சிடும், ஏன்னா மோட்ச கதவையே திறக்கணும், இந்த கதவை திறக்காதா? சரி, ஒரு மணி நேரம் அந்த கூண்டு உட்கார்ந்துருக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப அந்த நாமம் என்ன பண்றதுன்னா ஒரு உத்வேகம், உற்சாகத்தை கொடுக்கறது. அதான் ஆழ்வார் சொல்ற, வீதிகள் தோறும் சொல்ல வேண்டாமா, நாமஜபம் பண்ண வேண்டாமா, நம்மளாம் பண்ணிட்டு இருக்கியே, எவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கோம், கண்ணை முழிக்கிறோம், சாப்பிடுறோம், மலமூத்திர விசர்ஜனம் பண்றோம், சின்ன வயசா இருந்தா அப்பா அம்மா சுத்தம் பண்ணி விட்டா, பெருசா பெருசா நம்மளே சுத்தப்படுத்திக்க ஆரம்பிச்சோம், வஸ்திரம் போட்டுக்க ஆரம்பிச்சோம், இதே தான் ருட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். இங்க சாப்பிட்டோம், அங்க சாப்பிட்டோம், அவாளோட ஓடணும், இவாளோட ஓடினோம், ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்றுத்துக்காக ஓடுறோம், ஓடிண்டே இருக்கும், காலம் போயிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கும். இதுதானே பல வருஷமா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சோ அத்தனை வருஷம் நீங்க கரெக்டா பண்ண ஒரு வேலை தான். டெய்லி சூச்சு ஆயெல்லாம் போயிட்டு அம்மாம் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு யாரோ மாத்தி விட்டுண்டு கடைசி ஒரு ட்ரெஸ் மாத்த போறாரு, கோடி மூடி எடுப்பதன் முன்னம் அவ்வளவுதான். ஆழ்வார் அதுக்கு முன்னாடி நாமஜபம் பண்ணிட, அதுதானே உன் வேலை, உனோட எல்லா வேலையும் சுவாமி பாத்துக்கிறார். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாம்யஹம். நான் பாத்துக்கிறேன்றான், உனோட யோகத்தின் க்ஷேமத்தையும் நான் பாத்துக்கிறேன், கேரண்டி கொடுக்கறான். சரி சுவாமி, நான் என்ன பண்ணட்டும் என்னையே நினைச்சுட்டு இவ்வளவுதான். அனன்யா சிந்தையந்தோமாம் பிரகல்லாசன சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், முதல்ல ஆரம்பிக்கவே சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். அதுக்கப்புறம் இந்த படி இந்த மூணு பாஸ் ஆனா தான் மற்றதெல்லாம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் எல்லாம் அப்புறம். இந்த முதல் மூணுலயே சுத்திட்டு இருந்தாலே போதும், இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேண்டாம். அதான் ஆழ்வா சொல்ற, வீதிகள் தோறும் சுள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னர் என் சபிப்பார் மனிதரே. என்னத்தை ஜபிக்க முடியும் அவளால? சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு, சரியா? அப்ப அந்த கஞ்சனை அழிக்கக்கூடிய பகவான் இருக்கான், அவன் நமக்காக பூமியை பறந்திருக்கான், அவன் நாமத்தை பாட வேண்டாமா? வீதிகள் தோறும் துள்ளாதார் நன்னா துள்ளி ஆடி பாடு. அதுக்கு நான் அப்பப்ப பண்டிரிபுரம் போகிறது, பிருந்தாவன் எல்லாம் போனோம்னா தானா துள்ளல் ஆட்டம் எல்லாம் வந்துடும், ஆடி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றார். மனிதரும் மற்றும் முற்றுமாய் மாய பிறவி பிறந்த தனியன் பிறப்பிலி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பின் இன்சாற்றை கட்டியை தேனை அமுதை முனிவின்றி ஏத்தி குனிப்பார் முழுதுணர் நீர்மையினாரே மனிதரும் மற்றும் முற்றுமாய். நிறைய ஜோரா விதவிதமான அவதாரம் பண்ற, மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அயக்ரீவ ஹம்ச, நிறைய அவதாரம் பாகம் எத்தனை அவதாரம் சொல்ற, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே, எவ்வளவு பேர் சொல்றோம், நாரதர் சனகாத முனிவர்கள் எல்லாரும் பகவத் ஸ்வரூபம்ன்றோம், சுகபிரம மகரிஷி எல்லா பரிவாளையும் ராமானுஜ சைத்தன் எல்லாரும் பகவத் ஸ்வரூபம்ன்றோம் இல்லையா? அதான் ஆழ்வார் சொல்ல, மனிதரும் மற்றும் முற்றுமாய் மாய பிறவி பிறந்த, மாய பிறவினா அவன் தன் சங்கல்பத்தினாலே பிறக்கிறான், நம்மள மாதிரி எதுக்கு பிறந்தோனே தெரியாம, என்ன பண்ணும், போன ஜென்மால என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த ஜென்மால என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரி இல்லாதபடி சங்கல்பம் பண்ணிட்டு வரணும். மாய பிறவி பிறந்த தனியன் எப்பொழுதுமே தேமேன்னு இருக்கான், யாரும் நெருங்க முடியாத அளவு உசரத்துல இருக்கான். பிறப்பிலி தன்னை, அவனுக்கு கர்மாவனாலே உண்டாகக்கூடிய பிறவிகள் கிடையாது, தனியன் பிறப்பிலி தன்னை. இப்ப நம்ம எல்லாம் பத்து ஜென்மா நூறு ஜென்மம் ஆயிடுத்து அப்படின்னா இந்த ஜென்மாவுடைய கர்மவினையினாலே இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் மத்தியவதாரம் எடுத்தா அந்த கர்மவினை அதனால கூர்மமா வந்தான், கூர்மத்தோட கர்மவினை என்ன பண்றது, வராகமா வந்து தொலைச்சுட்டான். வராகம் வந்து கர்மவினை தீரல, நரசிம்மனா வந்தான் பாவம், இப்படி சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. மனுஷாளுக்கு சொல்லலாம், நாடு ஜோசியம்லாம் பார்த்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தா, ராமானுஜ வைபவத்துல பிரம்மராட்சஸ் சொல்லும் யாதவ பிரகாசனை பார்த்து, நீ உடும்பா கிடந்த பயல, நீ 12 ஜென்மாவுக்கு முன்னாடி கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகையில கீரிப்பிள்ளையா கிடந்தாய், போன ஜென்மத்துல மதுராந்தக ஏரிக்கல்ல உடும்பா கிடந்தாய், பாகவதாடு உச்சிஷ்ட பிரதான சாத்து தொடச்சதனாலே இப்ப வேதமறிஞ்ச பிராமணனா இருக்காய், அந்த மாதிரி ஒன்னும் சுவாமி கிடையாது. அதனால பிறப்பிலி தன்னை,
சனியன் திறப்பிரி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிராணி, திருப்பாற்றல படுத்திருக்கிற பிராணி கனியை கரும்பின் இன் சாற்றை கனியா நல்லா திதிக்க திதிக்க பழமா. அடுத்து சொல்ற பழம் கூட இல்ல ஜூஸா, கரும்பின் இன் சாற்றை, கரும்ப கடிச்சு சாப்பிடுறது கஷ்டம், ஜூஸா புழிஞ்சு கொடுத்தா பகவானுடைய நாமஜபம் கனியா கனியின் கரும்பின் இன் சாற்றா. சிபத பாகவதம் தசமாலயம் முகுரகோ ரசிகா புவிபாவுகாக முகுரகோ அடிக்கடி முகுஹு, சிபத பாகவதம் முகுஹு அடிக்கடி, அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி. நம்ம காஃபி குடிக்கிற மாதிரி இத்தனை வருஷம் குடிச்ச இன்னைக்காக காஃபி இல்லாம ஒரு பொழுது விடிஞ்சிருக்கு சொல்லுங்க, பொழுது விடிஞ்சிடும் உங்க மூளை விடியாது இல்லையா, காஃபியே குடிக்கல, 8 மணி ஆயிடுச்சு, 8 மணிக்கு இந்த காஃபியை பத்திரமா தலையில வச்சுருக்கா குடிக்கல அப்படின்னு முற்று மாட்டம் போக முடியலையே. அந்த மாதிரி அடிக்கடி குடிக்கணும் பாகவத, பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற கனியை கரும்பின் இன் சாற்றை கட்டியை தேனை அமுதை, எப்படி சொல்றது தெரியலையா அவருக்கு, அது சக்கரை கட்டி வெள்ள கட்டி அமுது தேன், கனியை கரும்பின் இன் சாற்றை கட்டியை தேனை அமுதை முனிவின்றி குனிப்பார். ஆச்சரியமா வெறுப்பே இல்லாம பெருமைக்காக ரொம்ப நல்லவா நீங்க அப்படின்னு தெரியுமா, சமயத்துல உங்களை மாதிரி உண்டாடணும் அப்படி கோபமாவிட வாழிட்டு அதை காரி நடக்கிறதுக்காக அவன் முன்னாடி சிரிச்சுண்டு உங்களை மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி யாரு உண்டு, நமக்கு அண்ணாத்தையும் அவ செருப்பெருமை, ஆனால் நம்ம காரியாக அவ செருப்பெருமைக்கு ஒரு தீனியை போண்டு, ஏதோ நீங்க எல்லாம் பக்கத்தாரில் இருக்கள் அப்பப்ப சாவியை கொடுத்தா வாங்கிக்கிறேன் அதனால நான் நிம்மதியா வெளில போயிட்டு வரேன், சகிக்கல இவாளை விட்டு ஒதுங்கவும் முடியல சாவி கொடுக்காம இருக்கவும் முடியல தலையெழுத்து நீங்க போட நீங்க கொண்டாடி தொலைய வேண்டியிருக்கோன்னு, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாவே கொண்டாடும் முனிவின்றி குனிப்பார் முழுது உணர் நீர்மையினாரே. அப்படி ஆனந்தமா அவனுடைய பெருமை ஆடி பாடுறவாளு எல்லாம் தெரியுமா, சர்வஜத்வம் வந்துருமா, சர்வ ஞானமும் கிடைச்சிருமா. ஞானி ஞானி தூ ஆத்மைவமே மதம்ன்றா இல்லையா கீதையில, அப்ப அந்த ஞானின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருவாள். அப்ப ஆடனும் பாடனும் குதிக்கணும் அவ்வளவுதான், ஆடனும் பாடனும் குதிக்கணும் மனுஷரும் மற்றும் முற்றுமாய் மாய பிறவி பிறந்த அழகா சொல்ல பாருங்க, முதல் பாசுரம் கஜேந்திர ஆழ்வான பத்தி சொல்ற, ரெண்டாவது பாசுரம் ராட்சசர்களை அழிக்கக்கூடிய விஷயம் சொல்றாரு, மூணாவது பாசுரம் கோவர்ணகிரி, நாலாவது பாசுரம் நப்பின்னை பிராட்டிக்காக 7 எழுதில் அடக்கிறது, அஞ்சாவது பாசுரம் கஞ்சனா அழிக்கிறது, ஆறாவது பாசுரம் இத்தனை அவதாரங்கள் எடுத்தவன் ரைட்டா, தேனு கரும்பு சாறு சக்கரை கட்டி வெள்ளை கட்டி தேன் எல்லாம் வந்தான் சரியா, இவ்வளவு சொல்றாரு. அடுத்து சொல்றா போன வாட்டி இதோட தான் முடிச்சானோ, நீ கேப் தான் முடிச்சிருக்கேன் பரவாயில்ல, நீர்மையில் நூற்றவர் வீய, எப்படி முடிச்சிடலாம் ஆயிடுத்து, நீர்மையில் நூற்றவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார் மல்கு சேனை அவித்த பரஞ்சுடரை நினைந்து ஆடி நீர் மல்கு கண்ணினார் கண்ணினர் ஆகி நெஞ்சம் குழைந்து நெய்யாதே ஊன் மல்கி மோடு பருப்பார் உத்தமர்கட்கு என் செய்வாரே. இந்த ஹாஸ்யம் ஊன் மல்கி மோடு பருப்பார், ஊன் மல்கிறதுன்னா சதை, உடம்பு சதையாச்சுன்னா முதல்ல ஒரு இடத்துல மேடு வருமா வயிறு, ஊன் மல்கி மோடு பருப்பா ஆழ்வார்க்கு நடக்கா சொல்லுவாங்க, உடம்பு நின்னா பெருத்துனா முதல்ல வயிறு பெருத்து போகட்டும் நீங்களா, ஆச்சரியமா ஊன் மல்கி மோடு பருப்பா உத்தமர்களுக்கு என் செய்வாரு, இவ்வளவு குண்டார்க்காவளை பார்த்தா ஆழ்வார் நினைச்சுக்கோங்க. நீர்மை இல் நூற்றவர் வீய, அப்பயோ பேஸ்புக்ல படிச்சேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு முன்ன போட்டிருந்தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், பெரிய விஷயம் இல்லை ஆனால் நல்லா ஹாஸ்யமா இருந்தது, லவ்னா சிக்ஸ் பேக்ஸ் மாதிரியா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணுமா, ஃப்ரெண்ட்ஷிப் தப்ப மாதிரி அமந்தா போகாதான் அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ல ஊன் மல்கி மோடு பருப்பா, இந்த வயிறு பெருத்து போற சொல்ல நீர்மையில் நூற்றவர் வீய, நீர்மையில்னா அன்பே கிடையாது, நீர்மை ஒரு ஊரோட ஒத்தி வாழணும் இல்லையா, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு இல்லையா, அப்ப அது இல்லாம அவனுக்கு அந்த மனசே இல்லையா, அன்பே கிடையாது, இவாளு நன்னா இருக்கட்டும் நானும் நன்னா இருக்கட்டும் நினைக்கலையா, அவளுக்கு தான் இந்த பிரசனம் கொடுத்தா சொன்ன நிம்மதியாக பாட்டுக்கு இருந்து பழம் அந்த செல்வத்தை அபகரிக்கணும்ன்ற புத்தியில தான். நீர்மையில் நூற்றவர் வீய,
இந்த 100 பேர் அழிஞ்சு போகும்படியா ஐவர்க்கு அருள் செய்து நின்று. நம்ம 5 பேருக்கு அருள் செய்யறதுக்கா நின்றான். எங்கடானா பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை அப்படின்றது ஆழ்வார் நிக்கிறான். எல்லா பெரியவாளும் அழுவா அந்த பார்த்த சாரதினால எல்லாருக்கும் அழுக வந்துரு. ஏண்டானா இந்த ரதத்தை முன்னாடி உட்கார்ந்து இருப்பான் இல்லையா, இந்த ரதம் ஓட்டணும். இந்த ரதம் எப்படி ஓட்டணும்னா யுத்தம் பண்றான் இல்லையா, பின்னாடி நின்றுட்டு அவனுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரத சாரதி ஓட்டணும். சாரதி தன்னிஷ்டத்துக்கு ஓட்டப்படாது. இப்ப நம்ம ஐயா வெளில போறோம்னா நம்ம சொல்ற ரூட்ல தானே கார் டிரைவர் போகணும். அப்ப இந்த பெரிய யுத்தத்தை ஒரே சண்டை சச்சரவா இருக்கும். இவா கவனம் எல்லா பக்கமும் இருக்கும். அப்ப வலது பக்கம் திரும்ப டேக் ரைட் டேக் லெஃப்ட் ஜிபிஎஸ் மாதிரி சொல்ல முடியாது. என்ன பண்ணுவா, காலால உதப்பா டிரைவரை ரத சாரதிய, வலது பக்கம் உதச்சா வலது பக்கம் போன அர்த்தம், இடது பக்கம் உதச்சா இடது பக்கம் போன அர்த்தம். அந்த மாதிரி அர்ஜுனன் உதைப்பானா கண்ணன் ஓட்டுவானும் அவ்வளவு வசதி பார்த்த சாரதி. பகவான் அந்த எல்லைக்கு கீழே இறங்கியிருக்கான். அதனாலதான் பார்த்த சாரதி நீ பாதமே கதின்னு கதறான்னா பக்தளுக்கு எவ்வளவு இறங்கலாம்னு பாத்துக்கோங்க. அதனாலதான் அர்ஜுனன் கதறான் அப்பா கிருஷ்ணா அப்படின்றான். கீதையெல்லாம் கேட்டுட்டு பண்றான். அதெல்லாம் நினைச்சுதான் வஞ்சிதோகம் மகாபாகான்றான் பாகவத்துல. அப்படியெல்லாம் நான் அவனை பண்ண அதையும் தாண்டி அவனுக்கு எல்லாம் பண்ணான். ஆனா இப்ப மட்டும் விட்டுட்டு போயிட்டானே என்ன அப்படின்னா வஞ்சிதோகம் மகாபாகா. காலில் உதைப்பானான் இந்த காலை இப்படி வளர்ந்து பக்கம் தோல்ல இந்த குதிரையெல்லாம் திரும்ப வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கழிவாக தெளிப்பா அப்படி அந்த சாட்டு இப்படி அப்படி திரும்பும் இப்படி அப்படி திரும்பும். அந்த மாதிரி காலால இப்படி வலது பக்கம் தோல் அப்படி ஒரு உதைப்பானான். அந்த சத்தத்தை கேட்காது. இந்த சத்தத்துல ஆன்னு அங்க ஒருத்தன் குத்துவான், ஆன்னு கத்துவான். அப்ப போய் நீ வளர்ந்து இடது பக்கம் திரும்பிட்டானா அஸ்வத்தாமா அத குஞ்சரகன்னு சங்கூதிக்கான. அதனால இந்த காலால உதைப்பாள் அதுக்கேற்ற மாதிரி திருமணம் சமயத்தில் உட்கார்ந்து இருப்பாள் காலை வச்சு இப்படியா அப்படின்னு அந்த கொத்தடிமைகள்லாம் அந்த இங்கிலீஷ்காரெல்லாம் அப்படி பண்ணுவான்னு சொல்லுவான். இங்கிலீஷ்காரெல்லாம் இந்த ஜெயில மாட்டின்றா இல்லையா, அவளெல்லாம் ஷூக்கு பாலிஷ் போட சொல்லுவா. எப்படின்னா தன் நாக்குனாலே ஷூ பாலிஷ் போட சொல்லுவா அப்படின்னு உண்டு. அந்தமான் நிக்கோபார் ஜெயிலெல்லாம் அப்படி நடந்திருக்குன்னு நம்ம இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா, சுதந்திர வரலாறுல பார்த்தோம்னா இருக்கு. அந்த மாதிரி அடிமைகளை உதைக்கிற மாதிரி அர்ஜுனன் உதைப்பானா அதை கூட சிரிச்சுட்டே வண்டி ஓட்டுவானா கண்ணன். இதுல வேற இப்படி நின்றுட்டு கைத்து திருப்பிண்டு கீதை சொன்னான். அதான் ஆழ்வார் சொல்ற நீர்மையில் நூற்றவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார் மல்கு சேனை அவித்த. அவிக்கிறதுன்னு தெரியுமா, வேர்க்கடலை அவிச்சாச்சு அப்படின்னு. பார் மல்கு சேனை, உலகத்துல பெரிய யுத்தம் எதுன்னா மகாபாரத யுத்தம் தான். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பங்கெடுத்த ஒரு யுத்தமா ரஃபா எஸ்டிமேஷன் சொல்றேன். எத்தனை அக்ஷோகினி சேனைன்னு கணக்கு வச்சுண்டு, எத்தனை குதிரைப்படை எத்தனை காலாட்படை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ரஃப்லி ஒரு 40 லட்சம் பேர் உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலிருந்தும் ராஜாக்கள்லாம் வந்து யுத்தம் பண்ண ஒரே யுத்தம் மகாபாரத யுத்தம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு யுத்தம் நடந்ததே கிடையாது. அதனால தைரியம் பகவான் கிளம்பினான், இதுக்கு மேல யுத்தம் சின்னது அப்படின்னு. நம்மளாம் அந்த கார்கில் யுத்தம் பெருசுன்னு தெரியுமா, மற்றபடி காஷ்மீர் அப்பப்ப வர தீவிரவாதம் பெருசா கண்டு பண்ணுவோம், பெருசா கார்கில் யுத்தம் அப்படின். அந்த மாதிரி மகாபாரத யுத்தம் ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார் மல்கு சேனை அவித்த போட்டு அவிச்சு எடுத்துட்டான். வேர்க்கடலை அவிக்கிற மாதிரி எல்லா கூட்டத்தையும் ஒன்னா கூட்டு வந்து மகாபாரத யுத்தத்துல பிராணன் அப்படி போட்டு அவிச்சு எடுத்துட்டான். பார் மல்கு சேனை அவித்த பரஞ்சுடரை நினைத்து பரஞ்சுடரான் அழகா சூடான பரஞ்சு அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு அந்த பரஞ்சுடர் பரஞ்சோதி அப்படின்னு இந்த அந்த காலத்துக்கு கிராமத்தெல்லாம் பார்த்தா பரஞ்சோதினு ஒரு பேர் உண்டு. அதான் நம்ம கிண்டலா எல்லாம் ஒரு ஐதிகாரமான பேர் அப்படின்னு. பரம் சோதி மேலான ஜோதி, அது தமிழ்ல பரஞ்சோதின்னு அர்த்தம். அது பரஞ்சோதின்ற வார்த்தைக்கு ஒரு அழகே கிடையாது சரியா. நம்ம சொல்ல பாடி பார்த்தா அப்பேற்பட்ட பரஞ்சுடரை நினைத்து ஆடி நினைந்து ஆடி நீர்மல்கு கண்ணினர் ஆகி நான் நினைச்ச ஆடி கண்ணிலேந்து நீர் மல்கணமா. ஐயோ பார்த்த சாரதி இப்படிதான் பண்ணியேப்பா அழகா பண்ணியேன்னு நினைந்து ஆடி நீர்மல்கு கண்ணினர் ஆகி நெஞ்சம் குழைந்து நெய்யாதே நெஞ்சு அப்படி உருகணமா. இந்த பன்றியபுரத்தை எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோம், மகாராஜ் யாராவது கை கூப்பி அப்படி கண்ண கண்ணீர் வழிய வழிய பிரார்த்தனை இவ்வளவு அழகா பண்ணுவோம். எத்தனை தரம் நம்ம பார்த்துருக்கோம், பண்டிகை நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு தரம் யாரோ ஒருத்தர் அழுது அழுது பகவானை பிரார்த்திக்கிறத நம்ம கண்ணால பார்த்துருக்கோம். பண்டிகைபுரத்துல பண்டிகைபுரம் சாதாரணமா பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் அப்படியே கண்கள் உருக உருக அழுதுன்னு இருப்பார். பிருந்தாவனத்தை சாதாரணமா பார்க்கலாம், இங்கோ யாரோ உட்காந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பிருந்தாவனத்தை போகும்பொழுது யாதோ ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் உருகி உருகி அழறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு பிருந்தாவன யாத்திரையும் பொழுதும் அது அந்த அழுக நிஜமாவே அழறான். ஊருக்காகலாம் இல்லை, இந்த உள்ளம் உருகின்னு வா தெரியுமா, காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி, அதான் உள்ளுக்குள்ள அந்த காதல் வர கசிந்து உருகி கண்ணீர் மல்கி, அழகான வார்த்தை காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், நீர்மல்கு கண்ணினர் ஆகி, கண்கள் ஜலம் வழியினமா, நீர்மல்கு கண்ணினர் ஆகி நெஞ்சம் குழைந்து நையாதே, நெஞ்ச குழையனமா. இந்த ஜெகநாத் புரி ஜெகநாதம் போனோம்னா கம்பீரா மந்திர் அப்படின்னு ஒண்ணு உண்டு, சைத்திரிய மகாபிரபு கடைசி கடைசியில இருந்த ரூம், அது பேர் கம்பீரா மந்திர். கம்பீர பாவத்து கம்பீரம்னா அப்படியே அந்த பக்தி பாவத்துல உலகமே தெரியாம இருந்த ஒரு இடைக்கழி மாதிரி ஒரு சின்ன இடம் தான் இந்த ஒரு இங்க அந்த கம்பீரா மந்திர் உண்டு. ஒரு ஆள் படுக்கலாம் அவ்வளவுதான் அந்த ரூம்ல. அவ எழுந்து ஓடி போயிடுவார் கிருஷ்ண விரகத்துல. அப்ப அப்பப்போ ஓடி போயிடுறார், என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் கோவிந்தர்னு பேர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், அந்த அந்த ரூமுடைய வாசலில் அப்படி படுத்துப்பார். படுத்துக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு திருவடியை நெஞ்சில் வச்சுட்டு கட்டி பிடிச்சும் படுத்துப்பார். பட்டக்கே ஒரு கால் எடுத்தார் அப்படி எழுந்துக்கலாம்னு, இந்த கை குழந்தை வச்சுட்டு அம்மா டக்குன்னு குழந்தைய காணமே இப்படி தலை தலை பார்த்து சினிங்கிட்டு அந்த மாதிரி கவனிச்சுட்டு இருந்தார். இப்போ ஒரு நாள் திடீர்னு சைத்தன்யமா ரொம்ப முனகிறார். இவர் பார்த்தார் சரிய விரகதாபத்தில் ரொம்ப 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 முனகிறார், என்னடா அது ரொம்ப முனகிறாரு அப்படின்னு சொல்லி காலவரை இழுத்துட்டார். சரி உள்ள இருக்காரு ரொம்ப முனகிறாருன்னு சொல்லி வந்து பண்றாரு, விளக்கு எல்லாம் இல்ல இருட்டாரு. சரி சொல்லி அகல் விளக்கை ஏற்றி கொண்டு வந்து என்ன பண்றான்னு பார்த்தா தூக்கி வாரி போடுறது. இந்த கிருஷ்ண விரகத்துல கிருஷ்ணன் நினைச்சிருந்து செவுத்துல மூஞ்ச போட்டு உரசின்னு இருக்கார். செவரு அவ்வளவு ரஃபா இருக்கு, தோளெல்லாம் பிஞ்சு ரத்தம் வழியறது சைத்தன்ய மகாபிரபுக்கு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணனுடைய திருவயிற அப்படி முகத்தை உரசின்னு இருக்கான்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம். அந்த பாவத்துல இருந்த கண்கள்ல இருந்து கண் இவர் நடுங்கிற கையில அகல் விளக்க வச்சிருந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த விரகதாபத்தை பார்த்துட்டு நம்ம எத்தனையோ தடவை எழுதிருக்கோம், யார் யாரோ திட்டினதுக்காக எழுதிருக்கோம், நினைச்சது நடக்காததுக்காக எழுதிருக்கோம், எதிர்பார்க்காது நடந்ததுக்காக எழுதிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண விரகத்துல ஒரு அழுகை அந்த அனுபவம் வேணும் இல்லையா? ஆழ்வார் அதான் சொல்றார், நெஞ்சம் குழைந்து நீர்மல்கு கண்ணினர் ஆகி நெஞ்சம் குழைந்து நையாதே ஊன் மல்கி மோடு பருப்பா. இப்படி நெஞ்சருகி பாடாம இருந்து உடம்பு வளர்த்து வயிறு பெருக்கிறவா உத்தமர்கட்கு என் செய்வாரே. அவள்லாம் பாகவதாளுக்கு என்ன பண்ணுவா? இந்த பாவம் இருந்தாதானே பாகவதாளுக்கு அபிப்பிராயமே வரும். இந்த பாவமே இல்லை வச்சுக்கோங்களேன், பிரகல்லாதனை பத்தி நமக்கு எதான ஒரு தெரியுமா? வரணும் இல்லையா? அதான் ஆழ்வார் சொல்றார், நீர்மையில் நூற்றவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார் மல்கு சேனை அவித்த பரஞ்சுடரை நினைந்து ஆடி நீர்மல்கு கண்ணினர் ஆகி நெஞ்சம் குழைந்து நையாதே ஊன் மல்கி மோடு பருப்பார் உத்தமர்கட்கு என் செய்வாரே. அப்ப அந்த பாட்டசாரதியை நினைச்சு ஆட வேண்டாமா, அழ வேண்டாமா, உள்ள முருக வேண்டாமா? அர்ஜுனனுக்கு எவ்வளவு தூரம் நமக்கதான் பண்றான். நம்மளும் என்னமோ பகவான் ரொம்ப மரியாதையா வச்சுட்டு இருக்கோம்லாம் ஒன்னும் நினைச்சுட வேண்டாம். அம்பழகா விதுரர் சொல்றார், தன் கிரகத்துக்கு வந்த கண்ணனை பார்த்து அப்பா நான் உபச்சாரம்னு சொல்லி அபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அபச்சாரத்தை நீ உபச்சாரமாக ஏற்றுக்கொள் அப்படின்ச்சார். நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல சுவாமிக்கு நிவேதனம் பண்றோம், சுவாமிக்கு பிடிக்கும்னு கேட்டா பண்றோம், நம்ம நேற்று வெண்டைக்காய் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வெண்டைக்காய் வேண்டாம் கொத்தவரங்காய் பண்ணு, அத சுவாமிக்கு நிவேதனம் பண்ண. இன்னைக்கு சுவாமிக்கு வெண்டைக்காய் வேணுமான்னு ஒரு நாள் கேட்டிருக்கோமா? நமக்கு அன்னைக்கு வெண்டைக்காய் வேண்டாம், பாத்துல யாரோ விசேஷம் நிறைய பேர் பழம் பழமா கொண்டு பழமையும் நிவேதனம் பண்ணிடுவோம், நம்ம சேஃபா எப்படின்னு சாப்பிடணும் நிவேதனம் பண்ணி சாப்பிடுவோமே அப்படின்னு. டெய்லி சமயத்துல சில சமயத்துல சீப்பா கிடைக்கணும் அதே படம் தான் என்ன அப்படி நிவேதனம் பண்ணிட்டே இருக்கும். ஏன் சுவாமி போர் அடிக்கிறதா, டெய்லி ஆப்பிள் கொடுக்குறேன்னு, நாளைக்கு ரஸ்தாளி கொடுக்கணுமா கேட்கிறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் எந்த விதத்த நியாயம்? ஆனா இத்தனையும் தாண்டி நம்ம கொடுக்கறத சாப்பிட்டு இருக்க. ஸ்ரீகள் பண்ற சமையல் ஒரு குறை இல்லாம சொல்லியா, சொல்லாம சாப்பிட ஒரே ஒருத்தர் பெருமாள் மட்டும்தான். உப்பு இல்லாம கொடுத்தா உப்பியப்பனா சாப்பிட்டுக்கிறார், உப்பு அள்ளி போட்டா பத்மநாபரா சாப்பிட்டுக்கிறார், நெய் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா மலையப்ப சுவாமியா சாப்பிட்டுக்கிறார், நெய்யே இல்லைன்னா ஏதோ பாவப்பட்ட ஒரு திவீதேஸ்வருக்கு ஒரு சுவாமியா சாப்பிட்டுக்கிறார், எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறார். ஒன்னும் பேச்சே கிடையாது, உப்பே இல்ல மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்ற. அதனால ஒரு தெய்வம், தெய்வம் சாப்பிடுவானு யாரும் கேட்கறது இல்லை இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கிருபா சாகரன் நம்ம இடத்துல, எதையும் எதிர்பார்க்காத ஒரு ஹிருதயம். நம்ம நிறைய எதிர்பார்க்கணும் சுவாமி கிட்ட, அது சரி தப்பெல்லாம் விட்டுடும், ஆனா சுவாமி நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. யோகக்ஷேமம் வகாமேகம் அதுல மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்பு தெரியும், அதுவும் என்னடா நமக்காக, என்ன நினைச்சுட்டு அது போதும், என்ன நினைச்சாதான் பண்ணுவேன் இல்ல, நான் தான் பண்ண போறேன்னு நீ பாட்டு என்ன நினைச்சுட்டு இருக்க வேண்டியதான் சும்மா கடை அப்படின்னு. அப்ப அதை நினைச்சு விடுகள் என்ன, சும்மா என்ன பண்ண போறோம் அப்படின்றார் ஆழ்வார். சொன்னவர் அடுத்த பாசுரம், ஒவ்வொரு பாசமா ஞாபகம்ங்க. அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை அமர அது போயிடுதோ உங்க திருவேங்கடத்தை விட்டுட்டு ரைட்டு வார்புணல் அம் தன் அருவி வட திருவேங்கடத்து எந்தை பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்று ஆடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. திருவேங்கடமுடியான பற்றி சொல்ற வேடுகுண்டவாடா வெங்கட்ரமணா. எனக்கு அப்பப்ப தோணும், இருந்தாலும் ஆழ்வார் பாண்டவனை பத்தி ரெண்டு பாசனம் சொல்லிருக்கலாமோ அப்படின்னு, குருவாரப்பனை பத்தி ரெண்டு பாசனம் சொல்லிருக்கலாம், மன்னார்குடி ராஜகோபாலனை பத்தி ரெண்டு பாசனம் சொல்லிருக்கலாம், அந்த காலத்துல இருந்த வாதம், ஆழ்வார்கள் காலத்துல இருந்த வாதம், பாண்டரங்கன் குருவாயூரப்பன் மன்னார்குடி ராஜகோபாலன், மன்னார்குடி பக்கத்துல இருக்க திவீதேசம் பாடி இருக்கார், மன்னார்குடி தாண்டி போயிருக்காரு, ஆனா மன்னார்குடிய பாடல அதான் அதிசயம். குருவாயூரப்பன பாடி இருக்கலாம், ஏன் பாடலன்னு தெரியல, இங்கெல்லாமோ சுத்தி சுத்தி தான் போய் பாடி இருக்க ஆழ்வார்கள் பக்கத்து பக்கத்துல விட்டுறேன். ஆனா திருவேங்கடமுடையான் பாசுரம் வாங்கறதுல மகா கெட்டிக்காரன், சங்கராசனுக்கு அப்புறமா பாசுரம் வாங்குறதுல கெட்டிக்காரன் யாருன்னா மலையப்ப சுவாமி தான். இன்னைக்கும் கூட்டம் சேகரில் அவர் தான் மகா கெட்டிக்காரன். வார்புணல் அம்சன் அருவி வட திருவேங்கடத்து, வார்புணல் அம்சன் அழகான அங்கங்க அருவி கொட்டிகிட்டே இருக்கும் திருவேங்கட மலையில, எத்தனை அருவி யாருக்குமே கணக்கு பண்ண தெரியாது. இப்ப நம்ம இங்கேருந்து பூனா போற வழியில இந்த லோனாவாலெல்லாம் மலையில பார்த்தா கச்சாமுசம் அங்கங்க அங்கங்க ஒரு அருவி கொட்டும். இங்க பாரு அருவி, எங்க பாரு அருவி, இந்த மங்கி ஹில்ஸ் வழியா அந்த ட்ரெயின் போகும்போது பக்கத்து ட்ரெயின் பக்கத்துல வந்து கொட்டும் இந்த மழையில. அந்த மாதிரி திருவேங்கட மலையில எங்க பார்த்தாலும் நம்ம எல்லாம் அறந்த காடு வழியெல்லாம் போகிறதே கிடையாது, நம்ம ரொம்ப சேஃபா ரோட்லயே போயிட்டு ரோட்லயே வந்துடும். அதுக்கு அங்கங்க தெரிய அருவி இருக்கணும், உள்ள எல்லாம் போனா அவ்வளவு அருவி இருக்காது. ஆழ்வார் சொல்றாரு வார்புணல் அம் தன் அருவி, தன்னா தனுப்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கான் அருவி வட திருவேங்கடத்து எந்தை, எந்தைனா என்னுடைய தந்தை திருவேங்கடத்தை, வட திருவேங்கடம் ஆழ்வார், ஆழ்வார்த்தி ரொம்ப சவுத்துல இருக்க திருநெல்வேலி பக்கம் எல்லாம் திருப்பதி எல்லாம் வட திருவேங்கடம் தான், சென்னை வரைக்குமே வட திருவேங்கடம் தான், வட திருவேங்கடம் வரை அது எங்கேயோ இருக்கு இல்லையா, தமிழ்நாடோட கோடி ஆழ்வார்த்தி இந்த எண்டில் வந்துடும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பக்கத்தில் வந்துடுது. இது தமிழ்நாட்டை தாண்டி இப்படி மேல சென்னைக்கு வரைக்கும் மேல உட்கார்ந்து திருப்பதி, அதனால வட திருவேங்கடம். இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மெட்ராஸ் போறேன்னு யோ போறேன், அந்த காலத்துல நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு தடவை, போகும்போது ஃபிளைட் ஏறோம் சிங்கப்பூர் நிறைய பேர் அந்த தூத்துக்குடி காரா திருநெல்வேலி அப்ப நான் தூத்துக்குடி போய் போனதும் இல்லை. அப்ப ஏறான் டே மெட்ராஸ் எப்படா இருக்கு பாத்தியாடா அப்படின்றான். அவன் அப்பதான் முதல் தடவை மெட்ராஸ்க்கே வந்திருக்கான், முதல் தடவை மெட்ராஸ் அன்னைக்கே ஃபிளைட் ஏறான் சிங்கப்பூர் போறோம், சா மெட்ராஸ் மெட்ராஸ் தான்டா ஃபிளைட் ஏந்து பாத்து சா எப்படி பாடுற ஊர் அப்படின்றான், மெட்ராஸ்ல என்னடா குப்பேன் அப்படின்வோம். அப்ப வட திருவேங்கடம் அதான் ஐயோர்க்கா திருவேங்கடம், வட திருவேங்கடத்தி எந்த என்னுடைய தந்தை பேர் பல சொல்லி பிதற்றி பெரிய பேர், ஏடுகொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இந்த கோவிந்தான்ற பேரு மலையப்பனோடதே கிடையாது, மலையப்பனோட பேரே கிடையாது, என்ன ஞாபகம் கோவிந்தான்ற கீழே இருக்கு கோவிந்தராஜனோட பேரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பதி ஏடுகொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தான் வந்தது. அதுக்கு முன்னாடி யார் திருப்பதி யாரோ கோவிந்தா கோவிந்தாலாம் சொல்ல மாட்டா. கிருமி கண்ட சோழன் கொண்டு போட்டுறானு சிதம்பரத்தை இருந்த பெருமாளை தெல்ல சித்திரக்கூடது பெருமாளை அப்ப ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ற. அதுக்கப்புறமா தான் எவன் ஏழு மலைக்கு மேல இருக்கானோ அவனே தான் கோவிந்தனா இங்க இருக்கான். அதுதான் ஏழு கொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா. அதாவது கோவிந்தராஜன் சேவிச்சுன்னு அதிபர் கீழே இறங்கிடும், மேல போவே மாட்டான். நேர போய் பார்க்க வேண்டாம். கோவிந்தராஜனை பார்த்தாலே மலையப்ப சுவாமி பார்த்தா போலே. அந்த கோவிந்த நாமம் கடைசியில மலையப்பனுக்கு நான் எடுத்து அப்பேற்பட்ட கோவிந்தன் திரிவேங்கடமுடையான் மலையப்பன் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் தன் இருந்திட ஏது குறை எனக்கு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. எந்த பேர் பல சொல்லி பிதற்றி இதுவிதமா அவன் பேரை சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற. இது ஒரு பைத்தியம்டா. எப்பப்பாரு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அலையிறது, எப்பப்பாரு கோவில் கோவில் அலையிறது, எப்ப பார்த்தாலும் பாகவதம் பாகவதம் அலையிறது, எப்ப அடுத்தவங்க சர்டிபிகேட் கொடுக்கிறாளோ அப்ப நீங்க ஒழுங்கா இருக்கு ஞாபகம். எங்கேயாவது ஒரு போர்டு மாட்டிடப்படாது, எங்கேயாவது சத்தம் சொல்லிட்டு உடனே போய் முதல்ல பறந்து உட்காரு எல்லாம் சும்மா அங்க போய் உட்காந்து வம்படிச்சு சோடுதுங்கிறது தான் போட்டு எதை வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனா இந்த பேர் பித்தர் என்றே பிறர் கூற, இதுதான் லட்சணமா. டிகிரி வாங்கணும் நீங்க. இது பைத்தியம், கிருஷ்ண பைத்தியம், பாகவத பைத்தியம், சத்தங்க பைத்தியம், சத்குரு பைத்தியம், குருவும் பைத்தியம், சிஷ்யாலும் பைத்தியம், சத்தங்கமும் பைத்தியம், அவ்வளவுதான் பைத்தியகார கூட்டம். அப்படின்னு பித்தர் என்று பிறருக்கு ஒரு ஆழ்வார் சொல்ற இதல்லவா வாழ்க்கையில பிரயோசனம். அவனுக்கு என்ன நாலு வீடு வாங்கிட்டான், நல்லா சொத்து சேர்த்துட்டான், லைஃப்ல செட்டில் ஆகிட்டான், வீணா பயின்று இருக்கான்னு அர்த்தம். பித்தர் என்றே பிறர் கூற ஊர் பல புக்கும் புகாதும். பல பல ஊரா போனோமா, யாத்திரை போனோம், பன்றிபுரம், பிருந்தாவனம், துவாரகா, பூரி ஜெகநாதம், எப்படி போய் போய் போயிட்டு எங்க ஆளையே காணமே பூரி ஜெகநாத் போயிருந்தேன். அப்புறம் திருப்பி வந்தானே எங்க ஆளையே காணமே திருவேங்கட வீட்டுல இருக்கிற பழப்பே கிடையாது, எப்படி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன ஒரு குறை இல்ல, எல்லா வேலையும் முடிச்சாச்சு, அலையடல் திருத்திருவா ஊர் ஊரா. பொறாமையில சொல்றாளோ பொடி வச்சு சொல்றாளோ அவளுக்கு தான் வெளிச்சம். அப்புறம் ஊர்ல காணாம போனேன், எங்க போன அங்க போனேன் இங்க போனேன், சில இப்ப எல்லாம் நாளா ஊருக்கு போனேன், எத்தனை நாள் இருக்கு அப்படின்வா. நான் ஃபிளாட்டுக்குள்ள நுழைஞ்சேன் குருஜி திருப்பி எப்ப ஊருக்குன்னு நான் சொன்னேன். இப்பதானே உள்ளுக்குள்ள நுழைகிறேன், ஒண்ணு இல்லை ஒரு 20 நாள் ஆத்துல இருந்து விட்டேன், ரொம்ப நாள ஊர்ல இருக்கல. நான் ஊருக்கு அவளுக்கு என்ன கஷ்டம் தெரியல, பிளாட்ல இருக்கு அவளுக்கு. ஊர் ஊரா போய் பழகி போனதுனால நேத்து கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி கிச்சா அங்கேயும் கூப்பிடலையா, ஊர்லயே இருக்கீரு, இன்னி கிளம்பிட்டேன் அவர் கேட்டார், இன்னி கிளம்பிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லணும். பித்தர் என்றே பிறர் கூற ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க. அதான் பைத்தியங்கள் எப்படி ஆடுறது பாரு, வெக்கம் கட்டு போய் அப்படி லோகம் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கணும். நின்று ஆடி ஆர்வம் பெருகி குனிப்பா, அழகா ஆடி பாடி ஆனந்தமா இருக்கிறவாள அமரர் தொழப்படுவாரே, தேவர்கள்லாம் அவளை தொழுவாளம், தேவர்கள்லாம் வந்து அவளை சேவிப்பாளம். உண்மையா பிரம்மதேவர் அப்படிதான் சேவிக்கிறார். அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்த கோப விரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். உலகத்தை படைச்ச பிரம்மாவே பூர்ணம் பிரம்ம சனாதனம். அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்த கோப விரஜௌகசான்ற பிருந்தாவனத்துக்கு போன எல்லாம் விழுந்து பிறண்டு ஆடுறோமே நிதிவன்லையும் சேவா குஞ்சிலையும் ஏன் அப்படின்னா பாகவதாருடைய ஸ்ரீபாத தூளி தொண்டர் அடி பொடி பக்தாங்கிரி வேணும் மகத்பாத ரஜோபிஷேகம். ஜடபரதருடைய உபதேசத்துல ரொம்ப முத்தாய்ப்புனா ரகுகுணா இதெல்லாம் சும்மா எல்லாம் கிடைச்சுடாது. மகத்பாத ரஜோபிஷேகம் மகான்களுடைய பாத தூளியினால் மட்டுமே உனக்கு இது சித்திக்கும் அப்படிங்கிற மகத்பாத ரஜோபிஷேகம். அது ரஜஸ்னா தூளி தூளி, அந்த ரஜஸ் நம்மளோட ரஜஸை போக்கிடுமா, ரஜஸ்னா ரஜோகுணம், அவளுடைய ரஜஸ்ன்ற தூளி நம்முடைய ரஜோகுணம் ரஜஸை போக்கிடுங்க சாந்தானந்தபுரி. அதனால யார் பகவத் தியானம் பண்றாலும் அமரர் தொழப்படுவாரே. கேட்கிறார் இல்லையா கூரத்தாருன்னு ஒருத்தர் கேட்கிறார், நீங்க எல்லாம் நாராயணா 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 சொல்லிட்டு இருக்க, திடீர்னு எதிர்க்க இந்திரனோ சந்திரனோ பிரம்மாவோ ருத்ரனோ வந்தா நீங்க என்ன பண்ணுவேள் அப்படின்னு சொல்றாரு. கூரத்தான் சிரிச்சான், கேள்வியே தப்பா கேட்கிற, ஒழுங்கா கேள்வி.
என்ன கேள்வி, என்ன குத்தம் கண்டிருந்தாராம். எங்க எதிர்க்க வந்தா அவ எங்களை பார்த்து என்ன பண்ணுவான் நீ கேளு, அவளை பார்த்து நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்காது. ஆ அப்படின், ஆமா அப்படிதான், எங்களை பார்த்தா அவ நமஸ்காரம் பண்ணுவான், நாங்க நமஸ்காரம் பண்ண வேண்டாம்ன்றான் புறத்தாழ்வான். நாங்க அவளை நமஸ்காரம் பண்ணோட எங்களை பார்த்து அவ நமஸ்காரம் பண்ணுவா, இந்திரன் நமஸ்காரம் பண்றான், கோபிகைகள் கோமாதாவெல்லாம். அது போல வார்ப்புணலம் தன் அருவி வடதிருவேங்கடத்து எந்தை பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்று ஆடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. திருப்பதியில போய் ஆடணும் பாடணும் குதிக்கணும், திருப்பதியில அந்த உற்சவத்தில் போய் ஆடுவாவா, அதெல்லாம் திருப்பதிக்கு கைங்கரியம் என்ன போடணும், சர்வீஸ் அப்படி சொல்லணும், சர்வீஸ் போடணும், கழுத்தறியோ ஒன்று கட்டிட்டு அடையாளம்லாம் கொடுத்துட்டு ஜரகண்டி ஜரகண்டி நின்றுட்டு டம்ளர் தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வெக்கமா படுறது. திருப்பதி சர்வீஸ் போயிட்டு வந்தோம், பத்து நாள் இருந்தோம், இப்படிலாம் சொல்றோமோ பெருமை தானே. அப்போ அது அது ஒரு அழகு, அது ஒரு லட்சணம் இல்லையா, அதான் ஆழ்வார் சொல். அந்த மாதிரி பகவத் தியானம் பண்ணி பகவான் அனுபவிக்கணும், இல்லாட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னா. ஏடுமண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, Krishna Radhe Radhe Krishna, Krishna Radhe Radhe Krishna, Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna சத்குருநாத் மகாராஜ கீ சமஸ்த பாகவதல் கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ம்ருவம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம்